أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله، عليه توكلت وإليه أنيب، حسبي الله. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما علمناه الشعر وما ينبغي له، إن هو إلا ذكر وقرآن مبين، لينذر من كان حيا ويحق القول على الكافرين، صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام، إنما الأعمال بالنيات، وإنما لكل امرئ ما نوى، ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه، صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி முகமது நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம்ம துணை வீரர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹூ ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தடத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பனே, இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் உண்டிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்ளுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தார்களை இஸ்லாத்திற்காக வேண்டி பொருந்திக் கொள்ளுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது எந்த கடனும் இல்லாமல் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாதவர்களாக எங்களுடைய கடைசி நேரம் களிமாவோடு மிக சுகமாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நல்வாழ்க்கை பெற்ற பாக்கியவான்களில் எங்களுடைய பெயர்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யாழ்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யாழ்லாஹ், அந்த கபருளே இந்த குரானை எங்களுக்கு தோழனாக ஆக்கி தருவாயாக. யாழ்லாஹ், நாளை மறுமையில் யாழ்லாஹ் மக்கள் எல்லாம் அல்லோடப்படுகிற நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிறார் பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்து நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அன்பித்திருக்கிற பாக்கியமிக்க மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்திலே வாழுகிற இளைஞர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த செய்திகளை நாங்கள் இங்கே கேட்கிறோமோ அந்த செய்திகள் எங்கள் மனதில் இறங்கி எங்கள் வாழ்நாளில் அமல் செய்யக்கூடிய நல்லவர்களில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எந்த இமாம்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபியின்களுடைய செய்திகள் சொல்லப்படுகிறதோ அவருடைய பாவங்களை யா அல்லாஹ் மன்னித்து கபரிலே அவர்களுக்கு உயர்ந்த தரஜாக்களை நீ உயர்த்தி தருவாயாக. யா அல்லாஹ், இங்கே நடைபெறுகிற இந்த மஜ்லிஸை நீ பொருந்திக் கொண்டு கியாமத்து நாள் வரை உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் எங்கெல்லாம் இது போன்ற குர்ஆன் மஜ்லிஸுகள் நடைபெறுகிறதோ அத்துணையும் யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு பொருந்திக் கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய விளக்க உரைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே பெருமானார் அவர்களை குறித்தும் பெருமானாருக்கு தரப்பட்ட வேதத்தை குறித்தும் அல்லாஹ் பேசிய சில பல செய்திகளை நாம் பார்த்தோம். அதிலே கடைசியாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது, பெருமானாருக்கு நாம் கவிதைகளை கற்றுத்தரவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை என்கிற செய்தி அல்லாஹ் சொன்னான் என்கிற தகவலை நாம் பார்த்தோம். அதனுடைய நீட்சியாக, அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா நாம் உங்களுக்கு ஜிக்ரையும் குரானையும் தந்திருக்கிறோம் என்கிற அந்த செய்தியை சொன்னான். அந்த அழகான நிறைய தகவல்கள் அது சார்ந்து, அந்த புரிதல்கள் நமக்கு எப்படி வேத வியாக்கியானிகள் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தந்தார்களோ அதே அடிப்படையில் அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அல்லாஹு சொன்னான், பெருமானாருக்கு நாம் தந்தது வேதம், அது கவிதை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்து சொல்றான், நாம் பாக்கியமிக்க குரானாக தெளிவுபடுத்துகிற தெளிந்த ஒரு வேதமாக அதை ஆக்கி இருக்கிறோம். அதிலிருந்து ஒரு விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான், அது மனிதர்கள் சார்ந்தது, இது என் வகி சார்ந்தது, அதற்கும் இதற்கும் மலைக்கும் அடவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அப்புறம் கடைசியில திக்ர் அப்படிங்கறத குறித்து கடந்த வாரங்களிலே சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதுல இன்னும் ஒரு ரெண்டு செய்தி, அந்த திக்ர் அப்படிங்கிறதுக்கு நிறைய குரானினுடைய பேசுகிற அந்த வார்த்தைகளில் நிறைய தகவல்களை குரான் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல அல்லாஹு தஆலா தொழுகையை குறித்து பேசுகிற போதும் திக்ர் என்று சொல்லுகிறார். அக்கிமி சலாத்தல் இதிக்ரி, என்னை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி நீங்கள் தொழுகுங்கள். இஸ்லாத்தினுடைய எல்லா செய்திகளும் ஒவ்வொரு வாரமும் தஃப்சீருக்கு வருகிறோம், ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவினுடைய தொழுகைக்கு வருகிறோம். ஐந்து விஷயங்களை தாண்டி இங்கே பேசப்படுகிற பொருட்கள் இல்லை. ஐந்தே ஐந்து விஷயங்கள் தான் பேசுவாங்க. ஒன்னாவது அல்லாஹுவை குறித்து பேசுவார்கள், இரண்டாவது பெருமானாரை குறித்து பேசப்படும், நபிமார்களை குறித்து பேசப்படும், மூன்றாவது கியாமத்தை குறித்து பேசப்படும், நான்காவது வேதங்களை குறித்து பேசப்படும், ஐந்தாவது மனிதன் மனிதனுடைய செயல்களை குறித்து பேசப்படும். இந்த ஐந்தையும் தாண்டி வெளியே ஒன்றும் பேசுறது இல்லை. இருந்தாலும் மீண்டும் 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 நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த செய்திகளை. வந்து உட்காரும் போதே நல்லா தெரியும், அல்லாஹ் பத்தி தான் பேசுவார், போதும் போதும் தெரிஞ்சது அப்படின்ட்டு எந்திரிச்சு போறோமா அப்படின்னா இல்ல, அது மனசு கேட்கணும்னு தோணுது. அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிற போது அதை சொல்லுவான். அந்த செய்தியை பற்றி தக்ஷஅஇரு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் ثم تلين جلودهم وقلوبهم الى ذكر الله. அல்லாஹ்வை பற்றி வாழ்நாள் முழுக்க எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எப்படியெல்லாம் கேட்டாலும், பெருமானாரை குறித்து வாழ்க்கை முழுக்க எந்த சந்தர்ப்பங்களில் எப்படியெல்லாம் கேட்டாலும், வேதத்தை குறித்து வாழ்க்கை முழுக்க எந்த சந்தர்ப்பங்களில் எப்படியெல்லாம் கேட்டாலும், அந்த சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறதுக்கு மல்டி டைமென்ஷன், எந்த வகையிலிருந்து பார்த்தாலும் ஒரு அந்த அந்த பார்வை இருக்கிறதே பல கோணங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி எல்லாருடைய சிந்தனைகளும் இருப்பதில்லை, ஒருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை பார்க்கிறாங்க, அணுகக்கூடிய முறை. அப்போ அந்த மல்டி டைமென்ஷன்ல எந்த புறத்திலிருந்து பார்த்தாலும் கூட அவரவருக்கு எது எடுத்துக்கொள்ளுகிறதோ அந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு அதனுடைய எண்ட் ரிசல்ட், டெய்லி தப்சீர்ல அல்லாஹ் பத்தி பேசுறோம், ரசூலை பத்தி பேசுறோம், வேதங்களை பற்றி பேசப்படும், கியாமத்தை பற்றி பேசப்படுகிறது, மனிதர்களும் அவர்கள் குறித்தான செய்திகள் குறித்து பேசப்படுகிறது, எண்ட் ரிசல்ட் என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தக்ஷஅஇரு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் ஸும்ம தலீனு ஜுலூதுஹும் வகுலூபுஹும். இந்த மஜ்லிஸை விட்டு அப்படி பிரிஞ்சு எந்திரிச்சு போகும்போது ஒரு விதமான நிரப்பம், ஏதோ நம்ம இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தோம், இந்த பேச்சுகளை இந்த செய்திகளை கேட்டோம், மனதில் ஒரு விதமான படிநிலை, அமைதி, சந்தோஷம், அதுதான் உண்மையான எண்ட் ரிசல்ட். இல்ல அவர் நல்லா சொன்னாரு, இல்ல இது நல்லா இருந்துச்சு, இல்ல எல்லாரும் கூட்டம் போறாங்க நம்மளும் போவாட்டியதான் நினைப்பாங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, அது வந்து நாம் பிசிக்கலி பிரசன்ட் பட் மென்டலி நாட் ஹியர், ஆப்சன்ட், அதனால் எந்த விதமான பிரயோஜனம். இப்ப டெய்லி 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 ஒரே செய்தியை பற்றி, அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் பல கோணங்களில் பார்க்கிற போது உள்வாங்குகிறவர்களுக்கு தலீனு தக்ஷஅஇரு ஜுலூதுஹும், ஒரு மூமினாக இருந்தால் அவருடைய மனோநிலையில் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடிக்கடி சொல்லுகிற செய்தி, ஒரு வாரத்துல இன்றைக்கு கேட்கக்கூடிய அந்த தகவல்கள் அடுத்த வாரம் வரையும் அவருடைய ஈமானுடைய தளத்தில் மாறாத அசைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். நானும் கேட்க போறேன் இல்ல, அது என்னிடத்துல என்ன அறிவு ரீதியாக வேற எந்த ரீதியாக மாற்றம் இருக்கும், உணர்வு ரீதியாக எந்த மாற்றத்தை இருக்கும், உணர்வு ரீதியாக இந்த மல்டி டைமென்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா, போன வாரம் ஒருத்தர் போன் பண்ணி சொன்னார், ரசூல்லாவை பத்தி நாம் எல்லா கோணங்களிலும் ஆய்வு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும், அப்படிங்கறத நீங்க அன்னைக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தகவலை சொன்னார். நான் எங்க பள்ளிக்கு போயிருந்தேன், எங்க இமாம் ஒரு செய்தி சொன்னார் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு நடந்த நிகழ்ச்சி. ஒரு நாடு, அந்த நாட்டில் போர் நடக்கிறது, நாடு ரொம்ப வலுவிழந்து இருக்கிறது பொருளாதார ரீதியாக, போர் கொஞ்சம் நிக்குது. அந்த நேரத்தில் அந்த நாட்டினுடைய அதிபராக இருப்பவர் போரினுடைய தளவாடங்களை வாங்குவதற்கு இன்னொரு நாட்டில் ஒப்பந்தம் போடுற நடந்தது. அதுல எழுதியிருக்காங்களா, புக்கு ஒன்று வெளிவந்திருக்கு. போர்க்கருவிகளை வாங்குவதற்காக வேண்டி, இன்னைக்கு நவீன யுத்திகள் பயன்படுத்துகிற ஆயுதங்களை வாங்குவதற்காக வேண்டி ஒப்பந்தம். அந்த அவர் அதிபராக இருந்தாலும் அல்லது பிரதமராக இருந்தாலும் தன் சுய விருப்பப்படி எந்த முடிவையும் எடுக்க முடியாது. கவுன்சில கலந்து கூட்டி அல்லது அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அதிகாரியிடத்துல கலந்துதான் எடுக்க முடியும். கவுன்சில கூப்பிட்டு கேட்டோம்னா அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன், நம்ம நாடே ஏற்கனவே பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு, இந்த நேரத்துல போய் இவ்வளவு பெரிய ஆயுதத்தை வாங்கி வைக்கணுங்கிறது தேவையில்லை, நாமே சிரமத்தில் இருக்கோம், வறுமையில இருக்கோம், இப்ப உள்ள இந்த பேஸை நம்ம பாக்குறதுக்கு நமக்கு தேவையானது அதுதான் முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அந்த அதிபர் என்ன செஞ்சிருக்காரு, மேல உள்ளவர்கிட்ட போய் பர்மிஷனை வாங்கி ஆயுதத்தை வாங்கி இறக்கிட்டார். இங்க நாட்டுல பொருளாதார நிலை ரொம்ப மோசமான இக்கட்டான நிலை. அப்ப அவர்கிட்ட வந்து பேட்டி இருக்கிறாங்க, நீங்க ஏன் இப்படி ஒரு செயலை செஞ்சீங்க, உங்களுக்கு அந்த கிரவுண்ட் கிளியாரிட்டி இல்லையா, நாட்டினுடைய மக்களுடைய நிதர்சன நிலை, சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், பொருளாதார சமூக சார்ந்த வாழ்வியல் நிலையை குறித்து இவ்வளவு பெரிய லீடரா இருந்து நீங்க சிந்திக்காம இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அதிபர் சொன்ன ஒரு வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த செய்தியை, ஐ டுக் திஸ் மெசேஜ் ஃப்ரம் த மெசேஜ் ஆஃப் ப்ராஃபட், ஹி இஸ் நாட் முஸ்லீம், முஸ்லீம் இல்லை. அவர் சொல்றாரு, இந்த செய்தியை பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன். முகமது அவர் ஒரு பெரிய லீடர், அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தலைவராக உலகத்திலே உருவெடுத்து அந்த இடத்தை இதுவரை கியாமத்து இன்னையுள்ள நாள் வரைக்கும் தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர், அந்த தலைவர்கிட்ட எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோம். அப்ப என்ன எடுத்தீங்க, அவர் என்ன செஞ்சார் அப்படி எதுவும் சொல்லியிருக்காரா கேக்குறான், பேட்டி கேக்குறேன். அவர் சொன்னாரா அந்த தலைவர், ஆமா, அவருடைய வாழ்க்கை வரலாறை நான் எல்லா வகைகளிலும் படித்து பார்த்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை வரலாறுல எனக்கு பிடிச்ச பகுதி, நான் இந்த செய்தி இந்த செயலை செய்ததற்கு காரணமாக அமைந்த பகுதி, பெருமானார் இறக்கிற நேரத்தில், பெருமானார் இறக்கிற நேரத்தில் அவர்களுடைய வீட்டிலே இருந்து அவர்களுடைய போர்க்கவசம் ஒன்று அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. வீட்டில் சில கவசங்களும் சில வாள்களும் இருந்தது. ஆனா அந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை, சாப்பாட்டுக்கு அவற்ற வழி இல்லை. ஆனாலும் அதை விட பாதுகாப்பு என்பது முக்கியம் கருதி ஒரு புது ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி அல்லாஹுவை இணைத்தவராக இருந்தாலும் உலகத்தினுடைய இந்த அஸ்பாப், ஆலமுல் அஸ்பாப் என்று சொல்லுகிற அடிப்படையான காரண காரியங்களை அடிப்படையாக வைத்து வாழுகிற இந்த வாழ்க்கையில் பாதுகாப்பு தேவை. முதல்ல செக்யூரிட்டி, செக்யூரிட்டி அண்ட் சேஃப், அடுத்துதான் வாழ்வாதாரங்களை குறித்த சிந்தனை என்பதை மிக அழகா அவருடைய வாழ்வை பதிவு செய்திருந்தது. அதை வச்சுட்டு நான் என்ன செஞ்சேன்னா, அன்னை இந்த வரலாறுகளை நாம் 1000 தடவை படித்திருப்போம். இந்த வரலாறுகள் நம்மளும் வந்து பெருமானாருடைய ஹிஸ்டரியில படிக்கும் போது படிச்சிருந்திருப்போம், அப்படி கடந்து போயிருந்திருப்போம். ரசூல்லா வீட்டுல 2 அந்த கவசங்கள், போர்க்கவசங்கள் இருந்தது, சில வாழ் இருந்தது, அப்படி போயிருந்திருப்போம். இல்ல அடமானம் வைக்கப்பட்டிருந்தது, கடைசி நேரத்துல பெருமானாருடைய கவசம் ஒரு யகூதியினுடைய வீட்டில் அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. இதுதான் வரலாறு. சாதாரணமாக கடந்து போகிற ஒரு செய்தி ஒன்று, அதுல இருந்து எவ்வளவு நுணுக்கமா ஒரு தலைவர் ஒரு செய்தியை எடுக்கிறார். இதான் மல்டி டைமென்ஷன். இதை பாக்குறதுக்கு தான் நமக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது. இதே ஆயத்துகள் தான், அதே செய்திகள் தான் எந்தெந்த புறங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். பெருமானாருக்கு கவிதையை கற்றுத்தரமில்லை அப்படிங்கிறது, அதை நீங்க டிரான்ஸ்லேஷன்ல படிச்சீங்க அப்படின்னு சொன்னா நாம் மிக வேகமாக கடந்து போகிற ஒரு செய்தி. கவிதைக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவ்வளவு, தட்ஸ் ஆல். இல்ல, அல்லாஹ் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குகிறான். அறிவினுடைய சாம்ராஜ்யம் புதிதாக உருவாகிறது. ஏ நாலேஜபிள் சொசைட்டி, அல்லாஹ் சொல்லுகிறான், இதுவரை உள்ள அத்தனை நாலேஜையும் கட் பண்ணிட்டேன், ஒரு புது நாலேஜினுடைய தொடக்கம். இத ஒரு முஸ்லீம் உள்வாங்கணும் அப்படின்னு சொன்னா உண்மையிலே ஹி வில் பி கிரேட்ஃபுல். அல்லாஹ் செய்த இந்த அனுக்கிரகத்திற்கு அவன் நன்றி செலுத்தி ஆக வேண்டும். அதை குறித்தான மாறி மாறிய எல்லா பார்வைகளும் அவனுக்கு உள்ளே வர வேண்டும். அப்ப அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா இந்த குரானை குறித்து, கவிதையை குறித்து பேசிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை, இது ஒரு திக்ர், நபியின் மூலமாக உங்களுக்கு தரப்பட்ட ஒரு நினைவுபடுத்துகிற ஒரு செய்தி. குர்ஆனும் முபீன், தெளிவான வேதம், தெளிந்த வேதம். இந்த தெளிந்த வேதம் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றாங்க, இது அஜரத்துக்கு மட்டும்தான் புரியும் அப்படிங்கறது இல்லை, அல்லது இது படித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படிங்கறதல்ல. யார் எந்த நோக்கத்திற்கு எதை எடுத்து படிக்கிறார்களோ அதை கொண்டு அல்லாஹு தஆலா வழிகாட்டுவான். ஒருத்தர் இன்ஜினியரா இருக்காரு, அவருக்கும் இது கை கொடுக்கும். ஒருத்தர் டாக்டரா இருக்காரு, அவங்கவுங்களுடைய ஃபீல்டுல எந்தெந்த ஃபீல்டுல தேவைப்படுகிறதோ அவர்கள் படிக்கிற போது. ஆனா ஜாமியமானி யார் இதற்கு பின்னே இதனுடைய ஆயத்துக்களை, இதனுடைய புள்ளிகளை, இதனுடைய இலக்கிய நயங்களை ஆய்ந்து சொல்லுகிறார்களோ அதனுடைய அவர் வந்து அறிஞர், அவர் எல்லா வகைக்கும் உதவுவார். ஆனால் இந்த முபீன் தெளிவு என்பது இருக்கிறதே, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் தெளிவு, இன்னொரு சாராருக்கு தெளிவு இல்லை அப்படிங்கிறத ஒரு காலமும் இந்த குர்ஆன் விட்டு வைக்காது. நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் போய் தேக்கம் அடைந்து நின்று முட்டி முட்டி பார்த்துட்டு இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியலையோ, அங்கே இந்த குர்ஆனை எடுத்து திறந்தால் நிச்சயமாக அவருக்கு தெளிவு உண்டு. அவர் எந்த ஃபீல்டில் உள்ளவராக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம மேல சொன்னோம், ஒரு முஸ்லீமே அல்லாதவர், ஒரு தலைவர், அவருக்கும் பெருமானாருடைய வாழ்க்கையில் ஒரு அழகான அந்த 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 யோசனை கூட நமக்கு எல்லாம் அந்த சிந்தனை வந்திருக்காது. அல்லாஹ் அது போன்ற சிந்தனைகளை கண்களை இதுல திறக்கிறான். அப்ப முபீன் தெளிந்தது, தெளிவான ஒரு நீரோடையை போன்றது. தெளிந்த நீரோடை எப்படி மற்ற பொருட்களை அழுக்காக உள்ளதை சுத்தப்படுத்துமோ அதே போன்று இது இதயங்களை சுத்தப்படுத்தக்கூடியது என்கிற அந்த உயர்ந்த தன்மைகளை அல்லாஹு தஆலா சொல்றான். அது எப்ப கிடைக்கும்? குர்ஆன். முதல்ல அல்லாஹ் திக்ருன்னு சொன்னா, அடுத்து குர்ஆன். கிதாபுன்னு சொல்லல, முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் போது எழுதுவாங்க, அது வேதம் அப்படின்னு சொல்லல, புக் அப்படின்னு சொல்லல, குர்ஆன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்து. குர்ஆன் என்று சொன்னாலே அது மாறி மாறி ஓதப்படக்கூடியது. எப்ப அது பிரயோஜனம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, இஃப் யூ ஆர் டச் வித் இட், நீங்கள் அதோடு தொடர்பு கொண்டிருக்கிறவரை அதனுடைய பிரயோஜனத்தை அனுபவிக்கலாம். அதெல்லாம் நாங்க பார்க்கவே மாட்டோம், கெட்டி மேல வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னா இட் கெனாட். நாங்க பேருக்கு மட்டும் அதை நம்புவோம் இல்ல, அதை படிப்போம், மாறி மாறி படிப்போம். அதனுடைய அந்த லத்தத்துகதை, அதனுடைய டேஸ்ட், அதனுடைய உண்மையான அறிவுகளை நாங்கள் எடுத்துக் கொள்வோம் அப்படிங்கிற போது அது நிச்சயமாக சத்தியமாக அவருக்கு முழுமையான பிரயோஜனத்தை தரும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். சரி, அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அப்படின்னு சொன்னா அவேர்னஸ் அப்படின்னு அர்த்தம், டு அவேர், எச்சரிப்பதற்காக வேண்டி. மன்கான ஹையா, உயிரோடு இருப்பவர்களை எச்சரிப்பதற்காக வேண்டி இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை மறுக்கிற, இந்த வேதத்தின்படி செயல்படாதவர்களுக்கு அல்லாஹ் நாளை வேதனை வைத்திருக்கிறான் அப்படிங்கறத கொண்டும் அதை எச்சரிக்கிறது. இந்த ரெண்டு செய்தியும் அல்லாஹ் சொல்லுகிறார். இப்ப பெருமானாரை பற்றி அல்லாஹ் பேசினான், மெசஞ்சர். அடுத்து வேதத்தை குறித்து பேசினான், பேசிட்டு அல்லாஹ் சொல்றான், வாட் இஸ் த காஸ், அந்த வேதம் இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. நாமே கடைக்கு ஒருத்தரை வேலைக்கு வச்சு அவருக்கு இந்தந்த பொறுப்புகள்லாம் உனக்கு உண்டுங்கிறோம். நாம் தொழிலுக்கு போனால் சில பொறுப்புகள் வகுக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இப்போ அந்த வேதத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனுடைய ரைட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அந்த குர்ஆனுடைய ஒரே நோக்கம், உயிரோடு உள்ளவர்களை எச்சரிப்பு, உயிரோடு உள்ளவர்களை எச்சரிப்பு. இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த வேதத்தை தொட்டால், அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் எந்த நிறத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த நாட்டவராக இருந்தாலும், அது அவருக்கு பிரயோஜனம் தரும். ஹை அப்படிங்கக்கூடிய வார்த்தை அலைவ், நேரடியாக உயிரோடு இருக்கக்கூடியவர். இரண்டாவது இந்த இடத்துல அல்லாஹு தஆலா லிதுன்ஸிர் அப்படிங்கிற கூடிய வார்த்தையை பயன்படுத்தலாம், எச்சரிப்பதற்காக வேண்டி. ஏன் இப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹு தஆலா போடணும்? வாட் இஸ் எச்சரிக்கை? குர்ஆன் இல்ல, அல்லாஹு தஆலா ரெண்டு செய்திகளை குறித்து நபிமார்களுக்கும் மூமின்களுக்கும் அல்லாஹு தஆலா சொல்லுவான், ரெண்டு செய்திகள். அந்த ரெண்டு செய்தி என்னென்ன அப்படின்னு சொன்னா, பெருமானாரை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுவான், இன்னா அர்ஸல்னாக பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா, பெருமானாரே சத்தியத்தை உங்க கையில கொடுத்து சுப செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் நாம் அனுப்பியிருக்கிறோம். பெருமானாருக்கு ரெண்டு டியூட்டி, ஒன்னாவது தபுஷீர், சுப செய்தி சொல்லுவது, ரெண்டாவது இன்றார், எச்சரிப்பது. இது அழகான ஒரு தகவலை அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு தர்றான். பெருமானார் சுப செய்தியும் சொல்ல வேண்டும், எச்சரிக்கவும் வேண்டும். எந்த நேரம் ஒரே ஆசீர்வாதமே நடக்குது, எந்த நேரமும் ஒரே ஆசீர்வாதம் தான். எது செஞ்சாலும் சரி, கொலை பண்ணிட்டீங்களா பரவாயில்ல, குடிச்சிட்டீங்களா பரவாயில்ல, ஜினா செஞ்சிட்டீங்களா பரவாயில்ல, எது செஞ்சாலும் சரி, நீங்கள் மன்னிக்கப்பட்ட எல்லாமே. அப்படின்னா இவன் மேலும் மேலும் கேடியாவான், மேலும் மேலும் மோசமாவான். அப்ப தபசீர் அப்படிங்கிறது ஒரு எண்டுக்கு, ஒரு அளவுக்கு, எதுவரை அவனை அவனுடைய தெளிந்த வாழ்க்கை பாதையில் ஓட வைக்குமோ அது வரைக்கும் பஷாரு, அது வரைக்கும் சுப செய்தி, அது வரையும் ஆசீர்வாதம். ட்ரேக் மாறுறது மாதிரி தெரியுது. இதுதான் எச்சரிக்கை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு ஹைவே மாத்திரி. இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு என்னது, இன்னைக்கு இதெல்லாம் போடுறான்ல எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு போறான், ஒரு பெரிய ஹைவே மாத்திரி. அந்த ஹைவேக்கு உள்ள நம்ம வர்றதுக்கு முன்னாடி கிளை ரோடுகள் இருக்கும், உள்ள வர்றாரு, வர்றதுக்கு முன்னாடி அதுல போட்டிருக்கான், இந்த இடத்துல இப்படி போய் ஏறினா இங்க இருந்து வாகனங்கள் வரும் எச்சரிக்கை. அப்ப ரோட்டுக்கு ஏறதுக்கு முன்னாடியே போடுறதுக்கு பேர் தான் எச்சரிக்கை. அதனாலதான் இன்சார், போறதுக்கு முன்னாடியே அதை அவனை எச்சரிச்சிடணும். இல்ல அவன் பாட்டுக்கு இந்த ரோட்ல ஓடுறது மாதிரியே ஹைவேலயும் வண்டியை ஓட்டுறாரு, என்ன ஆகும்? சரி, ட்ராக் மாறுறார். யார் எப்படி போனா என்னங்க, ஏன் வண்டி நான் காசு கொடுத்தது 25 லட்சம் ரூபா நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் எந்த ரோட்லயும் போவேன், நான் வந்துட்டு இண்டிகேஷன் போட மாட்டேன், இண்டிகேட்டர் போட மாட்டேன், நான் பாட்டுக்கு திரும்புவேன், திரும்ப நான் என்ன ஆகும்? அதனுடைய பாதிப்புகள் அவருக்கு மட்டுமல்ல இனியொருவரையும் சேர்த்து பாதிப்புக்குள்ளாக்கும். அதனால அந்த தன்பீக் அப்படிங்கிறத மிக தெளிவாக அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்லியிருக்கான். அதனால நபி எப்போதும் கூப்பிட்டு தடவி தடவி கொடுத்து பேச மாட்டார். ஒரு நபியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும், பஷீரம் வ நதியரா, தெளிவாக அவர்களுக்கு எது சிரமத்தை தருமோ அதை சொல்லித்தர வேண்டும், எதெல்லாம் சிரமம் கொடுக்குமோ அதை சொல்லித்தர வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த செய்தியை நபிமார்களுக்கு சொல்லுவதன் மூலமாக பெற்றோர்களுக்கு சொல்லுகிறார், பெற்றோர்களுக்கு சொல்லுறான். நம்முடைய கடமையே என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் 124,000 நபிமார்கள் வந்த எல்லாரும் ஒன்னு தபசீர் செய்யணும், வாழ்த்தணும், இன்னொன்னு எச்சரிக்கணும். இந்த ரெண்டு வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவருக்கு, அதான் அவருக்கு டியூட்டி. இந்த டியூட்டி திரும்ப யாருக்கு கொடுக்கப்படுகிறது? பெற்றோர். நம்ம பிள்ளைங்களை தடவி 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 அது எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு உலக சூழல், அதற்கு தோதுவாக நாம் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ரிசல்ட், அதனுடைய முடிவு நமக்கு தான் சிரமமாக வந்தது. இன்னைக்கே எழுதலாம், பல குழந்தை சார்ந்த வளர்ப்பு செய்திகளில் பல்வேறு தகவல்கள் எழுதப்படுகிறது. அதுல இன்னைக்கு இருந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மன ரீதியாக தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். அதே மாதிரி எதை குறித்தும் அவர்களுக்கு முழுமையான நிறைவு பெறுவதில்லை. ஏன்னா இது வந்தவொடனே அடுத்தது, அது வந்தவொடனே அடுத்தது, அது வந்தவொடனே அடுத்தது. அதை வாங்கி கொடுக்கறதுக்கு பெற்றோர்களும் தே ஆர் ரெடி டு கிவ். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே நொந்து போய் இது என்ன வாழ்க்கை. நம்ம அப்படி கொஞ்சம் காலம் தள்ளி பார்த்தா வறுமையாக இருந்தாலும் ஒரு பேண்ட் சட்டை வாங்குறதுக்கு இந்த நோம்புல இருந்து அடுத்த நோம்பு வரை எதிர்பார்த்திருப்பார். அந்த ஒரு நோம்புல கிடைக்கக்கூடிய பேண்ட் தர, அப்ப அந்த புது பேண்ட்டும் புது சட்டை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய கனவு, அது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு பைக் வாங்கணும், ஒரு சைக்கிள் வாங்கணும்னா படுற பாடு பெரும்பாடு. அது அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு சிரமமா இருக்குன்னு தெரிஞ்சும் சில நேரத்துல கேட்க முடியாம கேட்டாலும் அவங்க அப்படியே இழுத்து கொண்டு போய், இன்னைக்கு பையன் சைக்கிள்னு வாசல்ல பிறந்த உடனே அவர் சைக்கிள்ல தான் பிறக்கிறார், கொஞ்ச நாள் ஆனவன அவர் கார்ல தான் போறார். இப்ப இத வந்து நம்ம அது மறுப்பதற்கு இல்ல, நாம் குழந்தைகளை மிக தெளிவாக வளர்க்க வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலையை எச்சரிக்கக்கூடிய நேரத்தில் எச்சரித்தே ஆக வேண்டும். ஏன், அந்த மோசமான விளைவுகள் இன்றைக்கு நாம் கண்ணால் பார்க்கப்படுகிறது. சில நாளைக்கு முன்னாடி பெங்களூர்ல நடந்த இன்சிடென்ட், ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு பையன் 100, 100, 150 போய் ஒரு பசங்க மூணு பேர் சேர்ந்து மூணு காரும் ரேஸ்ல போய் இடிச்சு எல்லாமே 9th, 10th, +1, +2 படிக்கிற பசங்க, 9th, 10th, 8th மாதிரி எல்லாரும் பேரண்டும் பெரிய பெரிய லெஜண்டுகள், ஒரு ஐடி கம்பெனி, சொந்த கம்பெனி, இப்படி வளர்க்கக்கூடியவர்கள். கார அவங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு வந்து நாங்க ரேஸ் போறோம்னு போய் ஒரு பையன் மூத்து, இன்னொரு பையன் ரொம்ப இப்படி. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா மடமைத்தனத்தின் வெளிப்பாடு. அந்த குழந்தையை பெற்று அவ்வளவு காலம் வளர்த்ததுக்கு இதுக்கு இல்ல, அவங்களுக்கு தெரியாது, அது தெரியாத வயது. அதில் எச்சரிக்கை செய்ய வேண்டியவர்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது. இட் இஸ் நாட் எ லிபரேஷன், இதற்கு பேர் ஃப்ரீடம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இது யாராவது ஃப்ரீடம், என் குழந்தைய சொந்தமாக நான் விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் இல்ல. ரெண்டாவது இன்னொரு அதுக்கு நேர் முரணான தகவல், நம்ம இஸ்லாம் படி வளர்க்கிறோம் அப்படிங்கறதுக்காக வேண்டி எப்ப பார்த்தாலும் அதை கெட்டி போட்டு, எப்ப பார்த்தாலும் அதை வந்துட்டு ஒரு மாதிரி சென்சரைஸ் பண்ணி அப்படியே அமுக்கி வச்சு அல்லாஹ் உன்ன நரகத்துல போட்டுருவான் நரகத்துல போட்டுருவான் நரகத்துல போட்டுருவான்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து கடைசியில் அல்லாஹ் யாருறான்னா அவன் தான் நரகத்துல போடுறவன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் வளர்க்கக்கூடாது. நீ நிறைய பிள்ளைங்க அப்படி ஆயிடுது இல்ல அல்லாஹ் யாருன்னு நரகத்துல போடுறான் நரகத்துல போடுவான் நரகத்துல போடுவான்னு கடைசியில் அந்த புள்ளைட்ட யாரான்னு கேட்டா எவன் ஒருத்தன் எல்லா பேலையும் நரகத்துல போடுறானோ அவன் தான் அல்லாஹ். அப்படியா தபஷீர் இந்தார் ரெண்டுமே இருக்கணும், இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும், பேலன்ஸ்டு லைஃப். அதான் அல்லாஹு தஆலா சொல்றான் வமா நுர்சிலுல் முர்சலீன இல்லா முபஷிரீன வ முன்ஸிரீன். ரெண்டு நேரத்தில் இது போன்ற மனோநிலைகள் தேவைப்படும். ஒன்னாவது எப்போதெல்லாம் அவர் நலவுகள் செய்கிறாரோ அவருக்கு சந்தோஷத்தை தெரிவிப்பதற்கு அல்லது பாராட்டுதலை தெரிவிப்பதற்கு நன்றிகளை தெரிவிப்பதற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துவது. எப்போதெல்லாம் நிலை தடுமாறுகிறதோ அந்த குற்றங்களை உணர்த்துவது. குரான் அதை தானே செய்யுது, முழுக்க முழுக்க குரான்ல பார்த்தா. இப்ப குரான்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பல இடங்கள்ல நீங்க இப்படி செஞ்சா அவங்கள தூக்கி நரகத்துல போட்டுருவாங்கிறான். வாட் அல்லாஹ், ஹூ இஸ் திஸ் கிரியேட்டர், என்ன எவ்வளவு மோசமானவன் இருக்கா என்ன தூக்கி நரகத்துல போறானா இல்ல பக்குவப்படுத்துகிற நிலை. அதுதான் ஒரு மனிதனை சரியான பாதைக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொன்னா. இன்றைக்கும் கூட முஸ்லீம்கள் எங்கு வாழ்ந்தாலும் வட்டியின் பக்கமோ சாராயத்தின் பக்கமோ அது போன்ற ஜினா இந்த போர்னிகேஷன் இதன் பக்கம் போவாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த தடுத்தல்கள் தான். எத்தனையோ மார்க்கம் குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கு, சீட்டு விளையாடிங்கன்னு சொல்லியிருக்கு. அதை சார்ந்திருக்கக்கூடிய அந்த அறிஞர்களே அந்த காரியங்களை மிக இலகுவாக செய்வதை நான் பார்க்க முடியும். அதை சார்ந்திருக்கக்கூடியவர்களே தௌராத்தினுடைய வேதத்தில் சொல்லப்படாத செய்தி அல்ல. அங்கேயும் கொலை குற்றம், அங்கேயும் விபச்சாரம் குற்றம், அங்கேயும் மது குடிப்பது குற்றம். எல்லாம் உட்கார்ந்து அடிக்கிறான், அதை குடிக்கிறது ஒரு விழாவே ஆகிறான். அப்புறம் என்ன ஆகிப்போது அப்புறம்? அப்ப ஒரு முஸ்லீம் செய்யல அப்படின்னு சொன்னா அந்த இந்தார் அல்லாஹ் உன்னை கொண்டு போய் எங்கு வைப்பானோ அங்கு வைப்பானுங்க அந்த மனோநிலை எச்சரிக்கை. இதுல இது ரெண்டுமே இயற்கையாக மனிதனுக்கு உள்ளது. உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போறாரு. போறவுடனே டாக்டர் சொல்றாரு இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, ஊர் முழுக்க சளி பிடிச்சிருக்கு, ஊர் முழுக்க ஜுரமா இருக்கு, இதை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லா ஆயிரும், சரியா போயிடும். உடனே அதை வாங்கி அவர் சாப்பிட்றாரு, சாப்பிட்ட உடனே நல்லாயிடுது, மாஷால்லா அவருடைய சந்தோஷம். அடுத்து போறாரு, உங்க நிலைமையை பார்த்தா சரியில்லை, ஒரு இசிஜி எடுங்க, இப்ப உள்ள இதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வரலாம், ஒரு மாதிரி சிரமமான சூழ்நிலையா தெரியுது, அதனால எச்சரிக்கையா இருந்துக்குங்கிறாரு. யோ நீ எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு கேட்க முடியாது. அந்த எச்சரிக்கை இருந்தால்தான் அவர் அடுத்தடுத்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்ப அந்த டாக்டர்கிட்ட இனிமேட்டு நான் இவன்ட்ட போக மாட்டேன், இவர் வேற மாதிரி சொல்றாரு, பயம் எல்லாம் காட்டுறாருன்ட்டு போவாம இருந்துட்டா. அப்ப ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதில் பயம் என்பது இருக்கிறதே மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. ஏன் ஓடி ஓடி படிக்கிறான் அல்லது ஓடி ஓடி பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்னா அந்த பிள்ளை குறித்தான எதிர்காலத்தினுடைய பயம். ஓடி ஓடி ஏன் சம்பாதிக்கிறோம், நம்மை குறித்தான எதிர்காலத்தின் பயம், நாம் எப்படி இருக்க முடியும். இதுதான் அது, அதாவது இந்த டிரைவிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டிரிவன் பாயிண்ட், மனிதனை இயக்கக்கூடிய சில காரணிகளில் இதெல்லாம் காரணிகள். அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் வலக்கத் அர்சல்னா ஃபீஹிம் முன்ஸிரீன் ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்துல் முன்ஸிரீன். ஒரு ஆயத்துல அல்லாஹ் அழகா சொல்றான் வலக்கத் அர்சல்னா ஃபீஹிம் முன்ஸிரீன். இது பத்தி நீங்க தெளிவா படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா குரானினுடைய முன்பகுதி பின்பகுதிகளை படித்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட எச்சரிக்கை செய்பவர்களை நாம் உலகத்துக்கு அனுப்பணும். நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்றான் எப்படிப்பட்ட எச்சரிக்கையாளர்கள் வந்தார்கள், வந்து அவங்க பேச்ச கேட்காம ஒரு கூட்டம் தெரிஞ்சான். ஆகிபத்துல் முன்ஸிரீன், பேச்ச கேட்காததுனால் அவன் அடைந்த சிரமங்கள் என்ன அல்ல அதையும் சொல்லிருக்கான். அதுதான் இதுல உள்ள பியூட்டியே என்ன அப்படின்னு சொன்னா குரானுடைய பியூட்டி. நபிமார்களை அனுப்பியதை குறித்தும் அல்லாஹ் பேசுவான், அவர்கள் எப்படியெல்லாம் எச்சரித்தார்கள் அதை குறித்தும் பேசுவான். அந்த எச்சரிக்கைகளை செவிமடுக்காததுனால் அந்த சமூகம் அடைந்த சிரமங்கள் என்ன, தொடர்படியாக அனுப்பப்படுகிற நாம் காற்றுகளை அவர்கள் மீது அனுப்பினோம். அந்த காற்று என்ன தெரியுமா செஞ்சிச்சு, உங்களுக்கெல்லாம் காற்று ஏற்பட்டால் அது மிதமான தென்றலாக தெரிகிறது, அதே காற்றுக்கு நாம் கட்டளையிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான் ஆலமுல் அஸ்பாப். இந்த உலகம் இருக்கிறதே காரண காரியங்கள் உலகம், எந்த பொருளையும் தவிடுபொடியாக்காமல் விடவில்லை. அப்ப நம்ம பாக்குற ஏசியில உட்கார்ந்துருக்க அந்த அந்த மெலூடியஸ் அப்படியே ரொம்ப ரித்தமிக்கா வருகிற இந்த காத்துக்கும், நம்ம அப்படியே அந்த சாயங்கால நேரம் நடந்து போனா வருகிற காத்துக்கும், அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட காத்து, அந்த காத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறார் எந்த பொருளையும் அது தவிடுபொடியாக்காமல் விடவில்லை. அவ்வளவு பெரிய அழிவுகள் உலகத்திலே நடந்திருக்கிறது. அப்ப வெளியே போகும்போது ஒரு இன்சானுக்கு என்ன என்ன வரணும்னா, மினல் முன்சரீன், எனக்கு முன்னாடி உள்ளவன் இதை பத்தி எச்சரிக்கப்பட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே நோய், எங்க போனாலும். அன்னைக்கு ஒரு நண்பர் போன் பண்ணி சொன்னாரு, அதிராம்பட்டினத்துல வீட்டுக்கு மூணு பேருக்கு ஜுரம், வீட்டுக்கும் அந்த மூணு பேருக்கு போன பின்னாடி அடுத்த மூணு பேருக்கு ஜுரம், ஆயிரக்கணக்கான பேர் எல்லாருக்குமே ஒரே நோய், ஊர் முழுக்க. அல்லாஹ் அவர்களுக்கு எந்தெந்த இடங்களில் எல்லாம் இப்படி இருக்கிறோம், அத்தனை பேருக்கும் ஷிஃபாவை கொடுக்கணும். அப்படி ஒரு நோய் வருது, உடம்பு சரியில்லாம போகுது, அவர் டாக்டர் சொல்றாரு எல்லாரும் இப்படி இருக்காங்க, வெந்நீர் தண்ணீர் குடிச்சுக்கீங்க, கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்குங்க. டேயா இருக்கிறது, நான் வந்து நல்லா பாதுகாத்துக்குவேன். ஏற்கனவே இந்த செய்தியை நான் அடிக்கடி சொல்றது, நபி ஒரு நபியின் இடத்திலே சைத்தான் வந்து விளாடினான், விளையாடிட்டு சொன்னான், நீ அல்லாஹ் மேல நம்புறீங்களா? ஆமா நம்புறேன். எவ்வளவு பெருசு நம்பி, உங்களை வாழ வைக்கிறது யாரு? அல்லாதான். உங்களை மௌத்தாக்குறது அல்லாதான். உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அல்லாதான். சூப்பரா சொல்லிட்டீங்களே நபிய, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, இந்த மலையில ஏறி குதிங்கன்னா, அந்த மலையில ஏறி குதிங்கண்ணா. அந்த நபி இப்படி பார்த்தாரு, ஏன் அப்படின்னாரு, உன்னை வாழ வைக்கிறது அல்லா தானே, நீ மலையில் மேல ஏறி குதிச்சாலும் யார் உன்னை வாழ வைப்பா? நீ மௌத்தாவணும்னு என்னைக்கு எழுதியிருக்கானோ அன்னைக்கு தான் மௌத்தாவ, அது வரையும் எவன் என்ன செஞ்சாலும் மௌத்தாவது. நீ மலையில ஏறி குதி, உன் ஈமான் இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆகும், நான் உன்னை பார்க்கணும், அப்பந்தான் நீ அல்லாவுக்கு இன்னும் நெருக்கமா வேணாம். அந்த நபி இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அல்லா அவங்களுடைய அந்த நபியினுடைய உள்ளத்துல போட்டான் அந்த செய்தியை. உடனே சொன்னாங்க, டெஸ்ட் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு வைக்கிறது, நம்ம அல்லாஹ்க்கு வைக்கிறது இல்ல. வாழ்க்கையில படிச்சுக்க வேண்டிய பாடம், டெஸ்ட் அல்லாஹ் நமக்கு படைச்சவன் நம்மள. எந்த பொருளை யாரு படைச்சிருக்கா அவர் தான் டெஸ்ட் பண்ணணும். பொருள் மனிதனை டெஸ்ட் பண்ணுது, படைத்தவன இவன் மனிதனை டெஸ்ட் பண்ணா அப்படின்னு சொன்னா, அந்த நபி சொன்னாங்க, சுக்கு நூறு ஆக்கிடுவான் அல்லாஹ். யார்கிட்ட விளையாட்டு? அல்லாஹ் என்னை காப்பான், என்னை மௌத்தாக்காம வச்சிருப்பான், நான் உயிரோட இருப்பேங்கிறதெல்லாம் அவனுடைய புறம், அவனுடைய கை. அதுக்கு நடு ரோட்ல போய் நான் நல்ல கையை விரிச்சுக்கி நிப்பேன் அப்படிங்கறது ஈமானும் அல்ல, அறிவும் அல்ல, அது அறிவல்ல. அப்ப நான் வந்து டெஸ்ட் பண்ணப்படுறவன், அல்லாஹ் என்ன செஞ்சாலும் அந்த சோதனைகளுக்கு நான் உட்பட்டு வர வேண்டும். அப்ப இன்னைக்கு இப்படி ஒரு நோய் பரவி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதற்குரிய எச்சரிக்கையை ஒருத்தர் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. அதனால நம்ம என்ன செய்யணும், தண்ணிய இது குடிக்கிறது இல்ல, சாப்பாடுகளை சில்லுன்னு சாப்பிடுறது இதெல்லாம் அதான் எல்லாம் சொல்றான். கைஃபக்கான ஆக்கிபத்துல் முன்சரி நவே, நீங்க பாருங்க, அப்படி எல்லாம் சொல்லப்பட்டும் போயாம வேலையை பார்த்துக்கிட்டு போனவனுடைய நிலை எவ்வளவு மோசகரமாக ஆனது. அவனால என்ன செய்ய முடிஞ்சு, அவனுடைய முடிவு எங்கே போய் நின்றது என்பதை நபியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லி காட்டுங்க, அவர்களுக்கு படிக்க வைங்க, அப்பதானே உணர்வுகள் வரும். அந்த வரலாறுகளை படிப்பதன் மூலமாக ஏற்படுகிற மாற்றம் என்னன்னா, இந்த நிலையை நாம் உள்வாங்காவிட்டால் நாம் எங்கே செல்வோம், நம்முடைய நிலை எப்படி அமைக்கப்படும் என்பதை குறித்தான அந்த எச்சரிக்கைகளை அல்லாஹு தஆலா அங்கே சொல்லுகிறார். இன்னொரு ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இந்த இந்தாரை பத்தி நிறைய இடங்கள்ல அல்லாஹு தஆலா தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக வேண்டி எச்சரித்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அவமன்கான மைத்தன், ஒரு இமாம் எழுதியிருக்கும் போது அழகாக எழுதியிருக்காங்க, அவமன்கான மைத்தம் ஃபஅஹயைனாஹு வஜஅல்னா லஹு நூரன் யம்ஷி பிஹி ஃபின்னாஸ் கமம் மஸலுஹு ஃபித்துலுமாத் லைஸ பிகாரிஜின் மின்ஹா கதாலிக ஸுய்யின லில்காஃபிரீன மா கானூ யஅமலூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவமன்கான மைத்த, ஒருத்தன் மௌத்தாய் கிடக்கான், ரூஹே இல்ல, டெட் பாடி, நாம் அவரை உயிர்ப்பித்தோம், உயிர் கொடுத்தோம், உயிரை மட்டும் கொடுக்கல, அவர் அதை கொண்டு நடப்பதற்குரிய அனைத்து வகையான ஒளிகளையும் அவருக்கு தந்தோம், சாதனங்களை தந்தோம், ஃபெசிலிட்டிஸ். எம்சி ஃபின்னஸ், அவர் அந்த ரூஹு கொண்டு நடந்து போறார், அவருக்கு பார்வை தெரியுது, கேள்வி தெரியுது, எல்லாம் தெரியுது, ரோட்ல வெளிச்சம் இருக்கு, அப்படி நடந்து போறார். கமன் மசலுஹு ஃபித்துலுமாத், அவருக்கும் இருளிலே இருக்கிற ஒருத்தனுக்கும் சமமாக முடியுமா? லைஸ பிஹாரிஜி மின்ஹா, அவன் வெளியே வரல, எங்க பார்த்தாலும் இருட்டு, ரூம்குள்ளே கிடக்கான், அவன் மௌத்தா போனவன், அவனுக்கு நாம் உயிர் கொடுத்து நடக்க விட்டுருக்கோம், இவனுக்கும் அவனுக்கும் என்ன உறவு? எந்த இந்த 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 உதாரணத்தை ரெண்டையும் முன்வைத்து பாருங்கள். கதாலி நல்லா சொல்ற, கதாலி சுயினலில் காஃபிரீன, காஃபிர்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹுவினுடைய வேதத்தை உள்வாங்காத அந்த மறுப்பாளர்களுக்கு அல்லாஹு தஆலா அவங்க வட்டத்திலே அவங்கள சுத்த விடுறான், வெளியே வர்றதில்ல. இப்ப இந்த இடத்துல முக்கியமான ஒரு செய்தி, ஒரு இமாம் எழுதும் போது எழுதுறாங்க, லியூஸிர மன் கான ஹய்யா, ஹய்யான்னா வெறும் உயிரோடு இருக்கவன் அல்ல, அந்த இமாம் அழகா எழுதியிருந்தார். வெறும் உயிரோடு, எத்தனையோ உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜடங்களாக, நடைபிணங்களாக இருக்கிறார்கள். எல்லாருமா உயிரோடு இருக்கான், ஜடங்களாக சில பேர் அப்படியே என்னன்னே தெரியாது, அப்படியே வாழ்றான், அப்படியே மௌத்தா போயிடுறான். அந்த இதில் ஹைய ஹையன் என்று சொன்னால், ஹையன் பி கல்பே, he is alive with his heart. நல்ல அழகா ஒரு செய்தி, அவன் உள்ள ரீதியான அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதானே வாழ்க்கை, வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு சொன்னா உள்ளம் உயிரோடு இருக்க வேண்டும். உள்ளம் மௌத்தாயிடுச்சு, வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இங்க செத்து கிடக்கு, எந்த பிரயோஜனம் அல்ல. ஹையன் பி நஃப்ஸிஹி, அழகா சொன்னார், ஹையன் பி கல்பிஹி. அதுல முதலாவதாக சொன்னார்கள், அவருடைய எவருடைய இதயம் ஒளி பெற்றிருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையை போ, இதயம் ஒளி பெற்றிருக்க வேண்டும், அவருக்குத்தான் இந்த இந்தார் பயன்படும். யாருக்கு இந்தார் அந்த எச்சரிக்கை பயன்படும், ரோட்ல போகணும், என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும், சைட்ல இருக்கக்கூடிய அந்த அந்த அறிவிப்பு பலகைகளை பார்ப்பதற்குரிய தகுதி இருக்க வேண்டும். ஒருத்தர் ஃபுல்லா ட்ரங்கார்ட்ஸ், நல்ல சாராயத்தை குடிச்சிட்டு வண்டி ஓடுறார், கண்ணு திறந்திருக்கும், இதெல்லாம் தெரியுமா என்ன இருக்குன்னு, தெரியாது. இந்த போதைகள், அதுதான் எல்லாம் அழகா சொல்றான், இந்த துனியா போதை, பொருளாதார போதை, மனைவி போதை, மக்கள் போதை, அதிகார போதை, பதவி போதை மறைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இது உள்ள போறது சங்கடமாக ஆகிவிடும். அப்ப ஹையன் பி கல்பே, வெளியே மட்டும் வெளிச்சம் இருந்தா பத்தாது, உள்ளேயும் வெளிச்சம். கண்ணை குறித்து சொல்லுகிற போது சொல்லுவார்கள், ஒருத்தருக்கு கண்ணு நல்லா இருக்கு, வெளியே பூரா இருட்டா இருக்கு, ஒரே இருட்டு, எங்க பார்த்தாலும் கரண்ட் ஃபுல்லா கட் ஆயிடுச்சு, நைட்டு 1:30 மணி, வீட்டுல எந்த லைட்டும் இல்ல, இப்படி பாக்குறாரு, தடவி தடவி பாக்குறாரு, ஒண்ணுமே தெரியல. அவரு எந்திரிச்சு நடக்க முடியுமா, முடியாது, யாருடைய உதவியாவது நாடுறார். சரி, சில பேருக்கு லைட் எல்லாம் இருக்கு, கண்ணு உள்ள வெளிச்சம் இல்ல, கண்ணுக்கு உள்ள லைட் போயிடுச்சு. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆகுது இல்ல, திடீர்னு எனக்கு வந்துட்டு இதாயிடுச்சு, என்ன என்னென்னலாமோ சொல்றாங்கல்ல அந்த நோய்களுக்கு, இன்னைக்கு சுகர் வந்துச்சுன்னா கண்ணுல போயிடுச்சுங்கன்னா, பார்வை போயிடுச்சுங்கன்னா, அவருக்கு எதுவுமே தெரியல. அன்னைக்கு ஒருத்தர் நண்பர், சின்ன வயசுக்காரர் தான், சுகர் பல ஆண்டு இருக்குன்னாரு, கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவர் சொல்றாரு, எனக்கு எல்லாமே வந்து அது வெளிச்சம் வெளிச்சமா தெரியுது, யார் நிக்கிறா தெரியல, அது இதுதான் தெரியுது, பூப்புவா தெரியுது. அப்ப ரெண்டும் தேவை, வெளிச்சம் பாக்குறதுக்கு வெளி வெளிச்சமும் தேவை, உள் வெளிச்சமும் தேவை, கண்ணுக்கு உள்ளே இருக்கணும், வெளியும் இருக்கணும். அத அல்லா ரொம்ப தெளிவா இன்ஜெக்ட் பண்றா. இது இது குறித்தான எழுதுகிற அந்த பெருமக்கள் மிக அழகாக எழுதுகிறார்கள். குரான் யாருக்கு பயன்படும், இந்த வேதம் யாருக்கு நேர்வழி காட்டும், யாருக்கு பயன்படும், எப்படிப்பட்டவர்களுக்கு அது பயன்படும் அப்படிங்கறத குறித்து அல்லாஹ், ஹையன் பி கல்பி, உள்ள வெளிச்சம் இருக்கணும்பா, உள்ள வெளிச்சம் இருக்கணும்னா உள்ள தேடுதல் இருக்கணும். அவன் காபிரா, முஸ்லிமா, முஷ்ரிக்கா, அந்த தேவையே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். காபிரா, மூமினா, முஷ்ரிக்கா இல்ல, தேடுதல் இருக்க வேண்டும். அந்த உள்ளத்துல எனக்கு தேடுதல் வரும், டக்கு 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 டக்குன்னு வழிய காட்டிட்டு போயிட்டே இருக்கு. ஒருத்தருக்கு உள்ளத்துல தேடுதலே இல்ல, அப்படி இருக்காரு, என்னத்த போங்க. அவர் முஸ்லீமாகவும் இருக்கிறார், பேருக்கு ஈமான் சொல்லிக்கிட்டார், அல்லாஹ் அப்படி நம்புறேன் சொல்லிக்கிறார், ஆனா அது சார்ந்த எந்த தேடுதலும் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்லுவான், அவர்கள் சுகங்கள் அனுபவிக்கிறார்கள் இந்த உலகத்துல. மனிதர்களுக்கு என்ன கிடையாது, சுகம் அனுபவிக்கணும், நல்ல யாக்குலூன கமா தஅக்குலுல் அன்னாம், கால்நடைகளை உண்பதை போன்று உண்கிறார்கள். யத்தமத்தவுன், சுகம் அனுபவிக்கிறது, சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது, கால்நடையை போன்று சாப்பிடுறது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வன்னாரு மஸ்வல்லஹும், நபி அவர்களுக்கு எச்சரிக்கை பண்ணுங்கள், அவர்களுடைய மீளுமிடம் நரகமாக இருக்கும். ரொம்ப மோசமான ரெண்டே ரெண்டு தான், ஒன்றாவது சுகம் அனுபவிப்பது, ரெண்டாவது சாப்பிடுறது. இந்த வேலையை தான் மிருகம் பாக்குதுங்க, நல்லா அதுக்கு அந்த டியூட்டியா நம்ம ஆக்கி கொடுத்துருக்கோம், அதனால கேவலப்படுத்தல, அந்த டியூட்டியை ஆக்கி கொடுத்துருக்கோம், அது சாப்பிடணும், அடுத்து அதனுடைய வேலையை அடுத்த இனப்பெருக்கம் செய்யணும், இது ரெண்டை மட்டும்தான் பாக்கு. அதே வேலையை இவன் துணியால பாத்துட்டு இருக்கான், ஓன் டியூட்டி அது இல்ல, அதை தாண்டி எப்படி அழகான நீங்கள் சொல்லுங்கள், இதோடு நின்று கொண்டவர்களுக்கு இந்த சம்பாத்தியம், அதை கொண்டு நல்ல அனுபவிக்கிறது, அதை கொண்டு நல்ல சாப்பிடுறது, விதவிதமான சாப்பாடு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்து நேரடியா அப்படி பொருந்தி போகிற வார்த்தை இன்னைக்கு, அடிக்கடி சொல்றது மாதிரி நேத்த முந்தானால ஒரு போன வாரத்துக்கு முத வாரம் ஒரு மெசேஜ் வந்துச்சு, திருச்சியில இருக்கக்கூடிய ஃபேமஸான 56 ஹோட்டல்கள் ஃபேமஸான கீழே எழுதுறான். அந்த பாயினுடைய பாயா கடை, இந்த பாயினுடைய பிரியாணி கடை, அப்புறம் அங்க ரோட்ல போட்டிருக்க சமோசா கடை, இங்க போட்டிருக்க இந்த கடை, இது இதெல்லாம் இந்த ஏரியால இருக்கு, இந்த பகுதியில போய் போய் சாப்பிட்டு பாருங்க. அவ எந்த அளவுக்கு அதுல வந்துட்டு மனிதர்களுடைய தேவையை ஏத்துறது. பஸ்ல ஏறி காரை புடிச்சு அன்னைக்கு ரெண்டு பசங்க சொல்றாங்க, நாங்க வந்து நாகப்பட்டினத்துல போய் சாப்பிட்டு வந்தோம் மந்தி, பைத்துல் மந்திங்கண்ணா. நாகப்பட்டினத்துல புதுசா ஒரு கடை திறந்திருக்கான், துபாய் சாப்பாடு மாதிரி பைத்துல் மந்தி அப்படின்னு நல்லா அருமையா இருக்கு. திருச்சியில இருந்து கார் புடிச்சு போய் சாப்பிட்டு, அப்ப இந்த ஆயத்து குலூனக்கமா தாக்குள் அண்ணாம் ஆடு மாடு சாப்பிடுறது மாதிரி இப்படி சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அல்ல பிரயோஜனம் இருந்துச்சு, ஓகே நோ ப்ராப்ளம். ஆனா இந்த தேடுதல்கள் அதிக அதிகமாக போய்விட்டால், முன்னோர்கள் சொல்லுவாங்க அதிகமா சாப்பிட்டான்னா மண்டையில சரக்கு இருக்காது. நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்கல்ல, நல்ல கண்ணாமுன்னான்னு தின்னா அப்படின்னு சொன்னா இங்க வேலை செய்யாது, கீழே மட்டும் வேலை செய்யிட்டு இருக்கும் வயிறு மட்டும், அது வல்ல வாழ்க்கை. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் மன ரீதியாக ஒளியை பெற்றவர்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியை அல்லாஹு தாலா நமக்கு இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லுகிறான். ஒரு இமாம் அவங்க எழுதும் போது எழுதுறாங்க, எச்சரிக்கை அப்படிங்கிறது அவரவர்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அவர்களுடைய சிரமங்களை நீக்குவதாக இருக்குமோ அதை முன்னாடியே சொல்லித்தரு. அவரவர்களுடைய வாழ்க்கையில் இட்ஸ் எ பர்சனல் லைஃப், நாட் எ சொசைட்டி ஃபுல் ஒன். ஒரு சமூகத்திற்கே அப்படிங்கிறது தனி, ஒவ்வொருடைய இண்டிவிஜுவல்ல அவர் போகும்போது அவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சிரமங்கள் நிகழுமோ அந்த சிரமத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன தேவை அப்படிங்கறத குறித்து அல்லாஹு தாலா பேசுகிறார். அப்ப இண்டிவிஜுவாலிட்டியை குறித்து அல்லாஹு தாலா பேசுகிறார். முஅரிதீன கல் அம்பாதி பில் இன்திஃபா, அதுக்கு திரும்ப அல்லாஹ் சொல்றான், ஒருத்தர் நலவுக்காக வேண்டி ஒரு எச்சரிக்கை சொல்லப்படுகிறது, நீங்க இப்படி செய்யாதீங்க, இதனுடைய ரூட் காஸ் இங்க போய் முடியும், உங்களுடைய உடல் மரணத்தை அடையும். உதாரணத்துக்கு சீஜாவரா சிகரெட் குடிக்கிறது இருக்கு, சிகரெட் குடிக்காதீங்க, குடிச்சிங்கன்னா கேன்சர் வரும், இன்னைக்கு பையிலே போறனா, அல்லது உங்களுக்கு வந்து உங்களுடைய லங்ஸ் பிரச்சனையாகும், ஹார்ட் அட்டாக் வரும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு, போட அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கும் அதுல உள்ள சொகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கான். அல் முஅரிதீன கல் அம்பத், யாரெல்லாம் அந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டும் அதை மறுக்கிறார்களோ, கல் அம்பத் அவன் மையத்து மாதிரி, மையத்துக்கு தான் எது சொன்னாலும் கேட்காது, அது பாட்டு கைய கால நீட்டி படுத்திருக்கும். ஒருத்தன் ஹயாத்தா இருக்கான் அப்படின்னு சொன்னா, தஹரீக் அவனுடைய நிலைகளில் மாறுபாடு வருகிறது அப்படின்னு சொன்னா கேக்குறான்னு அர்த்தம், கேக்குறான் அவன் புரிஞ்சுக்கிறான், அதனால மாறுபாடு வருகிறது அப்படின்னு அர்த்தம். ஒருத்தன் அல்லான்னு அவன் பாட்டுக்கும் படுத்து கிடந்தான், எதையுமே காதல வாங்கறது இல்ல, எது நடந்தாலும் சரி. அந்த நம்ம ஊர்கள சொல்ற எரும மாட்டு மேல பேஞ்ச மழை மாறி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு அது விளங்காது அப்படின்ட்டு போனா, கல் மையித் எல்லாம் சொல்றான். இங்க ஹை உயிரோடு இருந்தால் சொல்லப்படுகிற செய்திகள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லும் போது, இன்னக்க லா துஸ்மிஉல் மௌதா வலா துஸ்மிஉஸ் ஸும்ம துஆ இதா வல்லவ் முன்ஸிரீன் இதா வல்லவ் முதுபிரீன், நபியே நீங்கள் மௌத்தானவர்களை கேட்க வைக்க முடியாது. உலகத்துல அல்லாஹ் ஒரு சுன்னத் வச்சிருக்கான், காது கண்ணு எல்லாம் வேலை பார்க்கறதுக்கு ரூஹுங்கிறது அவசியம், ரூஹுங்கிறது அவசியம். இன்னக்க லா துஸ்மிஉல் மௌதா, மௌத்தானவ ரூஹு போன பின்னாடி அந்த காது இருக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி கேட்க வைக்க முடியாது. அழகாக நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் நம்முடைய முஃபஸ்ரீன்கள் சொல்லுவார்கள், காது கேட்பதில்லை, காது கண் பார்ப்பதில்லை, கண்ணின் மூலமாக மனம் பார்க்கிறது, கண்ணின் மூலமாக நஃப்சு பார்க்கிறது, காதின் மூலமாக நஃப்சு கேட்குது, எல்லாமே நஃப்சு இங்கதான். அல்லாஹ் அதை திருக்குறானில பல இடங்கள்ல சொல்லுவான், அந்த டேமேஜ் இருக்கிறதே மன டேமேஜ், உள்ளும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பார்க்க வேண்டியதை பார்க்காது, கேட்க வேண்டியதை கேட்காது, கேட்க கூடாததை பார்க்க கூடாததை பார்க்க. அப்ப பஞ்சாயத்து காதுலையும் கண்ணிலையும் இல்ல, இவரே மாதிரி உலகத்துல 1000 பேருக்கு காதுகள் உண்டு கண்கள் உண்டு, ஆனா அவங்க எதை பார்த்து கேட்கிறாங்களோ எதை கேட்கிறாங்களோ எதை பாக்குறாங்களோ அது வேற, ஆனா இவர் பாக்குறது வேற. அதனால இன்னஹ அல்லா தஅமல்ல புசார் அல்லாஹ் சொல்லுவான், இவர் இதையே பார்த்துக்கிட்டு திரியறாரே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவருக்கு கண்ணுல ஏதோ கோளாறு இருக்குமோ, இவர் எப்ப பார்த்தாலும். அன்னைக்கு ஒரு இமாம் எழுதியிருக்கார், மனதில் கோளாறு தோன்றிவிட்டது அப்படின்னு சொன்னா, ஒரு நம்மளை நாமளே செல்ஃப் இவால்வேட் பண்ணிக்கிறதுக்கு ரோட்ல நடந்து போகும்போது ஒரு நல்ல போஸ்டர் ஒட்டியிருக்கா, ஒரு நடிகையின் போஸ்டர், தானா கண்ணு போகுது அங்க. அதாவது யதார்த்த பார்வை ஒன்று, போகும்போது இப்படி முன்னாடி இருக்கு பார்வை, ரெண்டாவது நின்னு இன்னொருத்தர பாக்குறார். அது நின்னு அந்த கண்ணு லத்தத்தை என்ன செய்யுதுன்னா, அது தேடு, நல்ல அழகா இருக்காள் இந்த அம்மா அப்படின்னு பார்க்கணும். இவன் கடைசியில் இவன் நிலைமை எந்த ஆகும்னா, ஒரு நாய் போஸ்டர் ஒட்டி இருந்தா கூட பார்ப்பான் இவன். நாய் போஸ்டர்னா நாய் போஸ்டர் இல்ல, அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக அந்த மனம் அவனை கொண்டு போய்விடும். அப்ப இது என்ன, செல்ஃப் இவாலுவேஷன், நான் எப்படி இருக்கிறேன், ரோட்ல போகும்போது என்னுடைய பார்வைகள் எப்படி இருக்கிறது. அப்ப பஞ்சாயத்து கண்ணுல இல்ல, இவரை கூட்டிட்டு போய் உடனே ஒரு ஆப்டமாலஜிஸ்ட், ஒரு கண் டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணியா, மருந்து எல்லாம் போட்டு பாங்க, இல்ல இங்க நோய், இங்க நோய். அத நல்லா குரான்ல சொல்றான், அந்த நோய்க்கு இங்கு மட்டும்தான் மருந்து இருக்கிறது, இந்த குரான் தான் அதற்குரிய மருந்தை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், உங்களுக்கு கண்ணாடி போடுறதுனால அந்த நோய் நீங்குறாது. அழகாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், இன்னக லா துஸ்மியுல் மௌதா, நபியே நீங்கள் மௌத்தானவர்களை கேட்க வைக்க முடியாது, லா துஸ்மியுல் மௌதா வலா துஸ்மியு ஸும்மத் துஆ, ரெண்டு செய்தி எல்லாம் சொல்றான், மௌத்தானவர்களை கேட்க வைக்க முடியாது, உயிரோடு இருப்பவர்களில் செவிடர்களையும் கேட்க வைக்க முடியாது. எந்த செவிடர்கள் தெரியுமா, இதா வல்லவ் முதுபிரின், அவங்க பெருமையில உங்களுடைய அந்த செய்திகளை கேட்க, இது என்ன எந்த நேரம் பார்த்தாலும் அல்லார் அல்லாத என்ன பேச்சு, எந்த நேரமும் இதான வாழணும் சம்பாதிக்கணும் போகணும், நம்ம எவ்வளவு பிஸி ஷெட்யூல்டு, நம்ம மகரி பின்னாடி ஒரு மணி நேரத்துல கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறாள், எப்போ உட்காந்தாலும் ஒரே அல்லா ரசூல் தான் பயம் காட்டிக்கிட்டு போவ, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே என்ன ஆளுகிறது போய அப்படின்ட்டு ஒருத்தர் போனாருன்னா, அல்லா சொல்றான் சும் செவிடே, அவனை நீங்க வந்து புடிச்சு உருவி இழுத்து உட்காந்துலாம் கேட்க வைக்க முடியாதே நபி. அப்போ எப்படி மௌத்தானவனோ அதே போன்றுதான் இதயம் மௌத்தானவனும், இங்க பாடி இருக்கு, அங்க பாடி மௌத்தாயிடுச்சு அதனால அது கேட்காது, இங்க பாடி இருந்தும் கூட உள்ள இருக்கக்கூடிய அந்த நப்சுக்கு அந்த லத்தத் இல்லைன்னா கேட்காதுங்க நல்லா. அப்ப யாராவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனதில் தேடுதல் வர வேண்டும், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நாம் சொல்ல போடும், யாருக்கு தேடுதல் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் செய்தியும் போய் சேரும். அதனாலதான் பொதுவா என்ன செய்யறது, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கணும், யாரெல்லாம் போலாங்களோ போங்க. அதே மாதிரி பயான்ல வந்து ரொம்ப பிடிச்சி யாரையாவது இழுத்து நீங்க உட்காருங்கல்ல, அவங்க அப்படியே உட்கார்ந்தாலும் அது என்ன நடக்குதுங்கிறதே புரியாது. அல்லாஹ் அந்த எண்ணத்தையும் அந்த மனோநிலையும் அந்த சிந்தனையும் தர வேண்டும். இவருக்கு இதயத்திலே தானா ஒரு ஆசை வரணும், அப்பதான் அது கிடைக்குமே தவிர, நம்ம சும்மா எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க நானும் உட்கார்றேன் அப்படிங்கறதுனாலலாம் இல்முகள் கிடைத்து விடாது. உலகத்துல நாம் நினைக்கக்கூடியது மாதிரி அது என்னமோ தூசி, இது எனக்கு என்ன விளங்காததா புரியாததான் இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இல்ம வைக்கிறதுக்குன்னு நான் சில இடங்களை தேர்ந்து வைத்திருக்கிறேன், இதை நபிமார்களுடைய இதயத்தில் நான் வைத்தேன். அல் உலமாஉ வரசத்துல் அம்பியா, பெருமானார் அழக, அல் உலமாஉ வரசத்துல் அம்பியா, அல் அம்பியாஉ லம் யுவர்ரிசு தீனாரம் வலா திர்ஹம வலாக்கின் வர்ரசு அல் இல்ம். நபி உலமாக்கள் இந்த உலகத்திலே ஆலிம்கள், படித்தவர்கள், அமல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, நபிமார்களுடைய வாரிசுகள், எதற்கு வாரிசுகள், அல் அம்பியாஉ லம் யுவர்ரிசு தீனாரம் வலா திர்ஹம, நபிமார்கள் பெரிய பெரிய செல்வ கட்டிகளையும் அறிவுகளையும் கோட்டைகளையும் கொத்தளங்களையும் விட்டுட்டு போல இவங்களுக்கு வர்ரசு அல் இல்ம விட்டுட்டு போனாங்க. இவருக்கு ஏத்துக்கொள்ளக்கூடிய மனம் இருக்கிறது, அல்லாஹு தஆலா அங்கே அதை திறந்து விடுகிறார். இன்னொரு மனம் அதை ஏத்துக்கிறதுக்கே இல்லை. இன்னைக்கே சொல்றான் சைக்காலஜியில 40 நிமிஷத்துக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் இன்னொருத்தருக்கு புரியாதுங்கிறான். 40 நிமிஷம்னா ஒரு மனசு ஓரளவு அப்படி கட்டுப்பட்டு இருக்கு, அதுக்கு மேல ஆனவன ஒரு டிவியேஷன், ஒரு டைவேஷன் அப்படி போயிட்டு தான் வரும். இதுவே அப்படின்னா ஒருத்தன் கேட்கவே மாட்டேன்ட்டு இருக்கேன், அவனுக்கு இன்ஜெக்ட் பண்ண முடியுமா, முடியாது. அப்ப அதை அல்லாஹு தஆலா அங்க நபியை பார்த்து சொல்லுகிறான், அவனுக்காக அந்த ஆசைகள், அந்த அந்த ப்ரொஜெக்ஷன், அந்த தேடுதல்கள் அவனுக்கு வரணும், அதை முதல்ல ஏற்படுத்துங்க, அதை ஏற்படுத்துங்க. இஸ்லாம் மாறி மாறி அதைத்தான் சொல்லும், தேடுதலை ஏற்படுத்துறது தான் நம்ம வேலை, அதுக்கு மேல தானாதிகளுக்கு போயிடும். பிள்ளைங்களுக்கு தொழுகையை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் அதனுடைய பெருமிதங்களையும் சொல்ல வேண்டும். எப்ப பார்த்தாலும் அத்தா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வருவாரு அப்படின்னு சொன்னா அது எப்போதும் நடக்காது. என்னைக்குதான் அத்தா ஊருக்கு போவாருன்னு பாப்பான், ஏன்டா தொழுவு போகாம இருக்கலாமேங்கிறது, அந்த தொழு அது இல்ல, அது அதனுடைய அகமியத்தை ஏற்றிடணும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ மனசுல கொடுத்துடணும், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். நாமே ஒன்னு ஒண்ணுக்கும் பின்னாடி இழுத்துக்கிட்டு நிப்போம் அப்படின்னு சொன்னா மனம் இல்லாத நிலைகளில் அவர்கள் செய்வார்கள். இப்ப இதுக்கு மூணு விளக்கங்கள் எழுதுறாங்க. ஹை அப்படின்னு சொன்னா ஆக்கிங், ஒன்னாவது ஹையுன், யார் உயிரோடு இருப்பவர்னா விளங்கக்கூடியவர், அந்த விளங்கக்கூடிய மனதை கொண்டவர், அறிவாளி அப்படின்னு சொன்னாங்க. ஆக்கில் அப்படின்னு சொன்னா புத்தி உடையவர், புத்தினா சாதாரணமா எதையாவது சொன்னா விளங்கிற அளவுக்கு அறிவு, அவருக்கு கண்டிப்பாக இந்த இந்தார் இந்த எச்சரிக்கை அவருக்கு பயன்படும். ரெண்டாவது ஹையுல் கல்வி வல் பசியரா, உள்ளத்தில் தேடுதல் உள்ளவர், அவருக்கு இது பிரயோஜனம் கொடுக்கும். மூணாவது சொல்றாங்க யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குர்ஆன் பிரயோஜனம் கொடுக்கும். மன்கானையும் மினம் பில்ல. அப்போ இந்த இடத்துல ஈமான் அப்படிங்கிறது மிக முக்கியமான செல்வம். ரெண்டாவது அது இதயத்தை ஹயாத்தாக ஆக்கும், இதயத்தை என்ன செய்யும், உயிரோடு வைப்பதில் அந்த நம்பிக்கை அவருக்கு கடுமையாக பிரயோஜனம் தரும் என்று சொல்லுகிறார். இன்னொரு இமாம் எழுதியிருக்காங்க, சாதி என்று சொல்லுகிற இமாம் மிக அழகா எழுதியிருக்காங்க, குர்ஆன் இருக்கிறதே பி மன்சிலத்தில் மத்தர், அது மலையை போன்று. அதுக்கு அழகா உதாரணம் எழுதியிருக்காரு, ஒரு மலையை போன்று, அந்த மலை எல்லா பூமியிலையும் பெய்யுது, எந்த பூமி பசுமையாக விளைகிறதோ அது மட்டும் தான் விளையும். இமாம் சாதியினுடைய இந்த செய்தி லில் அர்தி தய்யிப, ஒரு நல்ல பூமியின் மீது பேசினா பசபசன் அப்படியே உடனே அங்க செடிகள் முளைக்கும், சில இடங்கள்ல அப்படியே அந்த நீர் கடந்து போகிறது. அண்ணல் காஃபிரக்கல் மையித் லா யதஃபக்கர் வலா யதஸக்கர், ஒரு இறைமறுப்பாளன் இருக்கிறானே ஒரு மையத்தை மாதிரி, பெருமானார் அடிக்கடி இதை சொல்லுவார்கள், அஸ்ஸாக்கிர், அல்லாஹுவை நினைவு கூற கூடியவனுக்கும் நினைவு கூறாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, மசலுல்லதி யதுக்குரு ரப்பஹு வல்லதி லா யதுக்குர் கல் ஹய்யி வல் மையித், அல்லாஹுவினுடைய எந்த இதய அந்த நினைவு எந்த இதயத்தில் இருக்கிறதோ அது உயிர் பெற்ற இதயம், எங்க இல்லையோ கல் மையித், உயிர் பெற்ற இதயம் உயிர் பெறாத இதயம், மையத்துக்கு என்னங்க வித்தியாசம், நான் மையத்தாவே இருந்துட்டு போறேங்கிறாரு, எனக்கு வந்து நான் ஹையா எல்லாம் தேவையில்லையா, மையத்தாவே இருந்து போறேன் அப்படின்னு சொன்னா, அதுல உள்ள செய்தி என்னன்னா, இந்த தஹரீக் இந்த எண்ணம் இல்லாததனால் அந்த இதயத்தை எப்போதும் சிரமங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு மையத்தை சுத்தி எது இருக்கும், ஒரு மையத்தை சுத்தி ஈ வரும், கொசு வரும், எறும்பு வரும், நாத்தம் வரும், அதாவது எதெல்லாம் அன்வான்ட் எதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டுமோ அவ்வளவு வரும். ஒரு ஹைய சுத்தி எது வரும், ஒரு உயிரோடு இருப்பவனை சுத்தி நாத்தங்கள் வராது, எறும்பு வராது, கொசு வராது, நம்ம பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கும் போறார், அவரை சுற்றி நலவுகள் வரும், இதுதான் வித்தியாசம். அப்ப எதுக்கு ரப்ப அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவரை சுற்றி நல்ல விஷயங்கள் வரும், எதெல்லாம் தேவையோ அந்த விஷயங்கள் வரும். அவர் வாழுகிற போதும் எச்சரிக்கையோடு வாழுவார். ரெண்டாவது அவர் அல்லாஹுவுக்கென்று வாழ்வதனால் அல்லாஹ் அவருடைய எல்லா பொறுப்பையும் எடுத்துவான். எந்த நேரமும் அந்த இதயத்தில் அந்த சிந்தனை இருப்பதனால் அல்லாஹு சொல்லுகிறான், என்னை நினைப்பவரை நானும் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹதீஸ், பெருமானார் சொன்னார்கள், யார் என்னை நினைக்கிறார்களோ நான் அவர்களை நினைக்கிறேன். எப்படி நினைப்பான், நம்ம அல்லாஹ் எப்படி நினைக்கிறோம், அவன் எவ்வளவு பெரிய அல்லாஹ், நம்மை படைத்தவன், இந்த உலகத்தை படைத்தவன், அவன் எவ்வளவு பெரிய விஐபிகளுக்கெல்லாம் விஐபி, மாலிக்குல் முல்க், இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அதிபதி, எல்லா உயிர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் உலகம் வானம் பூமி அதுக்கு மேல உள்ள அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஒரு நொடி விடாமல் நடத்தி கொண்டிருக்கான். அதே மாதிரி அல்லாஹ் நம்மளை பாக்குறான், அல்லாஹ்வை நினைச்ச உடனே அடடே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்து, இவன் என்னுடைய அடியார்களில் என்னுடைய படைப்பினங்களில் எந்த நேரமும் என்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கானே, அப்ப ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம், அவ்வளவு ரொம்ப சிம்பிள், நான் அவனுடைய எல்லா பொறுப்புகளுக்கும் காரணமாக ஆகிவிடுகிறேன். சோபஸ்டிகேட்டட் லைஃப், ஹயாத்தன் தய்யிப, அந்த ஆயத்துல எழுதும்போது அல்லாஹ் யார் வந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ ஹயாத்தன் தய்யிப, சுக வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறுமையிலும், மௌத்தா போறது வரை ஜம்முன் அவர் வாட்டுக்கு ஆரோக்கியத்தோட இருப்பாரு, மௌத்தாவும் போதும் சொல்லிட்டு எப்பா எந்த கடன் இல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும், டாட்டா, என்ன இப்படி கஃபன் செய்யுங்க, இந்த அறுக்கு துணி, இந்த அறுக்கு காசு, டக்குன்னு கொண்டு போய் அடை, இது யார் செய்யற வேலை, அல்லாஹ் சொல்றான், என்ன நினைக்கிற உயிரோடு இருக்கிற அந்த ரூஹுக்கு நான் செய்கிற மரியாதை, அதான் கல் ஹய்யி வல் மையித், மசலுள்ளதி எதுக்குறு ரப்ப வல்லதி லா எதுக்குர் கமசலில் ஹையுவல் மையத். அல்லாஹுவை நினைக்கக்கூடியவர்கள் உயிரோடு இருப்பவர்களைப் போன்று, இறைவனை மறந்தவர்கள் மையத்தை போன்று, இந்த உலகத்தில் ஈக்களும் கொசுக்களும் சூழ்ந்து கொள்வதை போன்று அவருக்கு உலகத்தில் உள்ள எல்லா பலா முசீபத்துகளும் அங்கே சூழ்ந்து கொள்ளும். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், மசலுல் பைத்தில்லதி எதுக்குறுல்லாஹ ஃபி வல் பைத்தில்லதி லா எதுக்குர். அல்லாஹுவை நினைவு கூடக்கூடிய வீடுகளுக்கும் அல்லாஹுவை நினைவு கூறாத வீடுகளுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய வீடுகள், நினைவு கூறாத வீடுகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது உயிரோடு இருப்பது அது மையத், இது உயிரோடு இருப்பது அது மையத். ஒரு உடம்புல ரூஹு இல்ல, உடம்புல ரூஹு போயிருச்சு மையத்தாயிடுச்சு. ஒரு வீட்டுல ரூஹு இல்ல, கபுரிஸ்தான் ஆயிடுச்சு. கபுரிஸ்தானுக்குள்ள எது இருக்கும்? மையத்து இருக்கும். கபருக்குள்ள தோண்டி எதை வைப்பாங்க? மையத்தை வைப்பாங்க. இப்ப இந்த உள்ளத்துல உள்ள அந்த ரூஹு செத்து போச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மனம் செத்து போச்சுன்னா இது கபூராக ஆகிவிடுகிறது. அதுதான் பெருமானார் சொன்னார், எந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படவில்லையோ அது கபருக்கு சமமானது. ஏன்னா உள்ள ரூஹு ஒளி இல்ல. அதனால நாம் நம்மை ஒளிபடுத்திக் கொள்ளுவதோடு மட்டுமல்ல, இல்லங்களை இழங்க வைக்க வேண்டும். அந்த அந்த செய்தியை பெருமானார் சொல்கிறார். ஹை அப்படின்னா தான் மட்டும் ஹயாத்தாக இருப்பதல்ல, தன்னை சார்ந்தவற்றையும் ஹயாத்தோடு இருக்க வைக்கக்கூடிய சூழல். இவர் மட்டும் அஞ்சு வேளை தொழுவார் வீட்டுல, மனைவி அவ எங்க தொழுவா, என்ன பேச்சே எனக்கு என்று. அப்படி அல்ல, குழந்தைகள் அம்மா மாதிரியேதானா பிள்ளைய, இப்படி வாய் பேசுறதுக்கு அல்லங்கிறான். நீ என்ன செய்ய, உடனே அந்த பையனை இழுத்து போட்டு டம்மு டம்முன்னு அடிச்சு நீ தொழுவிடா, அப்படியும் அல்ல. பெருமானார் சொன்னார்கள், நால் ரகாயத்து பரலா பள்ளியாசல்ல தொழுதுட்டு சுன்னத்துகளை வீட்டில் தொழுகிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மனிதன் தே ஆர் அடிக்ட். எதுக்கு? பழக்கத்திற்கு அவர்கள் அடிக்ட். டெய்லி வாப்பா அம்மாவும் வீட்டுல தொழுகிறத பாத்துக்கிட்டே இருக்கான், அவனும் முசல்லா வச்சுக்கிட்டு வந்துருவான். அத நீ உட்கார வச்சு பெரிய லெக்சர் எல்லாம் பண்ணி அவனை நாலு ஆற அரைஞ்சே அப்படி தொழு வைக்க முடியாது. தெளிவான ஹதீசுகள், பரதை மட்டுமே பள்ளியில் தொழுவுங்கள், சுண்ணத்திற்கு உங்களுடைய வீட்டுல இடத்தை ஒதுக்கிங்க, அல்லது எல்லா இடங்களிலையும் முசல்லாவை போட்டு தொழுவு. நீங்க தொழுகிறத பார்த்து அந்த குடும்பம் உருவாக வேண்டும். நீங்கள் ஓதுறதை பார்த்து அவர்கள் ஓத வேண்டும். அப்பதான் அந்த அந்த வீடு இருக்கிறதே அது சுவனபதியாக இருக்கும், இல்லன்னா கபுரிஸ்தானா? கபுரிஸ்தானா? நேரடியாக பெருமானார் சொன்ன வார்த்தை அது கபூராக ஆகிவிடும். எப்படி உள்ளத்தில் ரூஹு இல்லாவிட்டால் உடம்பு கபூரோ, வீட்டில் அந்த ரூஹு இல்லைன்னா கபுரிஸ்தான். அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுவது உயிரோடு இருப்பவர்கள். சரி, அந்த நதீர் அப்படிங்கிறதுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளின் மூலமாக நான்கு செய்திகளை சொல்லி இருக்கிறார். அஞ்சு, ஐந்து செய்திகள் எதெல்லாம் எச்சரிக்கை செய்யும் ஒரு மனிதனுக்கு எச்சரிக்கை அப்படின்னு சொன்னா, எதையா எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு இமாம் அவங்க எழுதும் போது எழுதுறாங்க, ஒன்னாவது குர்ஆன் எச்சரிக்கை செய்யும். ஒரு மனிதனை எச்சரிக்கக்கூடிய விஷயத்தில் முதலாவது குர்ஆன், ரெண்டாவது ரசூல் வேத தூதுவர், மூணாவது அஷ்ஷைபு. அஷ்ஷைபு பெருமானார் சொன்னார், அஷ்ஷைபு அந்த விளக்கம் நரைமுடிகள். அப்படி கண்ணாடியில இருந்து பாக்குறாரு, கொஞ்சம் கொஞ்சமா நாளாட 35 40 45 நமக்கு எப்படி நிறம் வந்துருச்சே. அன்னைக்கு எதுலயே ஒண்ணு எழுதி, உங்களுக்கு நிறை வந்தவுடன் நீங்கள் என்ன நினைச்சீர்கள்? நான் அப்படி வெக்ஸ் ஆயிட்டேன், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சான்னு நினைச்சேங்க. நான் அவத்த நிற முதல்ல பார்த்தவொடனே என்னடா நினைச்சேன்னா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்படியே வெக்ஸ் ஆயிட்டேன். நல்லா சொல்றான், இந்த நிறைய பார்க்கும் போது காலங்கள் கடந்து விட்டது, நம்ம வந்த பணி முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத எச்சரிக்கை கூடியது. நான்காவது அல் ஹும்மா. அல் ஹும்மா பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், அல் ஹும்மா ராஇதுன் இலல் மௌத். அல் ஹும்மா ஜுரம், நோய், அதாவது சுரம் இருக்கிறதே உடம்பில் ஏற்படுகிற அந்த சூடு ஹும்மா, அது மனிதனை மௌத்துக்கு இழுத்து போகக்கூடியது. எப்போலாம் நோயும் அந்த ஜுரமும் வர ஆரம்பிக்கிறதோ, பெருமானார் சொன்னார்கள் இன்தார், நீங்கள் எச்சரிக்கை அடைய வேண்டும். ஐந்தாவதாக மௌத்துல் அஹ்லி வல் அக்காரி, சொந்தக்காரர்களுடைய மரணம். சொந்தக்காரர்களுடைய மரணங்கள் நிகழ்கிற போது அதை கொண்டு நாமும் இந்த நாள் ஒரு நாள் முடிந்து போகிறேன். இல்லங்க, நான் ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு வர்றேன், நான் வந்துட்டு என்னது சிக்ஸ் பேக் போட்டிருக்கேன், நான் டெய்லி காலையில வந்து புரோட்டீனா சாப்பிடுறேன், அதனால அவ்வளவு சீக்கிரம்லாம் நான் மூத்தாக மாட்டேன், எனக்கு இப்ப தானே 18 வயசு, இந்த எண்ணம் வேணாம். அந்த மவுத் வந்த உடனே அந்த எச்சரிக்கைகள் உள்ளே வந்து விடட்டும். பி அலர்ட் அண்ட் பி ரெடி, பி அலர்ட் அண்ட் பி ரெடி, நீங்கள் அதற்கு தயாராக ஆகிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலமாக ஜாஅக்குமுன் நதீர் என்பதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள். இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், எப்ப இன்சார் வரும், அந்த எச்சரிக்கை உணர்வு எப்ப வரும் அப்படின்னு சொன்னா அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. தபூக்கினுடைய போர்க்களம், இது ஒரு முக்கியமான தகவல். ஒரு ஒரே ஒரு முபஸ்ஸிர் மட்டும் அந்த செய்தி எழுதியிருந்தாரு. தபூக்கினுடைய போர்க்களத்துல 3 சஹாபாக்கள் போல, அது நம்ம இதெல்லாம் படிப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தபூக் யுத்தத்துல 3 பேர் கலந்துகொள்ள முஹல்லிஃபீன், அவர்கள் தங்கி விட்டார்கள். 3 பேருக்கும் அல்லாஹ் கடுமையாக வான் பண்ணி எச்சரிக்கை பண்ணி ஆயத்தை இறக்கினான். நபி அவங்க கூட நீங்க வந்து எந்த வகையிலையும் தொடர்பு வச்சுக்காதீங்க, அவங்களை விட்டுருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசவே இல்லை, கூப்பிட்டாங்க, காரணம் கேட்டாங்க, 3 பேர்த்தையும் பேசல, பைகாட், சோசியல் பைகாட். அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு உலகமே அழிஞ்ச மாதிரி தெரிஞ்சு, இந்த உலகம் இவ்வளவு விசாலமாக இருப்பதோடு இந்த அந்த உலகம் எங்களுக்கு மிக சுருக்கமானதாகும். அல்ல, அந்த ஆயத்துல அவர்களுடைய அந்த மனோநிலையை விவரிக்கிறது அழகான செய்தியா இருக்கும். உலகம் விரிந்திருந்தும் உலகம் சுருங்கி விட்டது, எங்கள் நஃப்ஸே எங்களுக்கு சுருங்கிருச்சு, அடடா இருக்கிறத விட மௌத்தாயிடலாமான்னு நினைச்சோம். ஏன் பெருமானார் பேசல, சஹாபாக்கள் பேசல, நாங்க பண்ண தப்பு போலாண்டு. அதுல 2-3 பேர், ஒருத்தர் முனாஃபிக் இருந்தாரு, ஒருத்தர் அவங்க போவாதவங்க, ஒருத்தர் நல்ல சஹாபி, அவர் போகணும் போகணும்னு நினைச்சே விட்டுட்டார். இப்ப இவ்வளவு கடுமையான சோதனை வந்த பின்னாடி அடுத்தடுத்த போர்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, போருனால எல்லாரும் கிளம்பிடுவாங்க, எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க. சில போர்களில் பெருமானார் கலந்துகிட்டது உண்டு, சில போர்களில் பெருமானார் கலந்து கொள்ளாத போரும் உண்டு. இப்ப எல்லாரும் போக ஆரம்பிச்சோன்னா அல்லாஹு தஆலா ஒரு செய்தி இறக்குறான், ஒரு ஆயத்து இறங்குகிறது, வல்தக்கும் மின்கும் தாயிபத்தும், உங்களிலே ஒரு கூட்டம் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொன்னா நபியோடு இருக்கட்டும், அல்லது இருந்து அவர்கள் இஸ்லாத்தை படித்துக் கொள்ளட்டும், போருக்கு போகக்கூடிய காலத்திலும் ஒரு கூட்டத்துக்கு வேலை என்ன அப்படின்னு சொன்னா தஃபக்குஹு ஃபித்தீன், மார்க்க ரீதியான அறிவை அவர்கள் வளர்க்க வேண்டும். எதுக்கு? லியுன்ஸிரு கௌமஹும் இதா ரஜஊ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன், அவர்களுடைய கூட்டத்தார்கள் திரும்ப வரும்போது எச்சரிப்பதற்காக வேண்டி. இந்த வசனத்திலிருந்து சொல்றாங்க, எப்போ நாம் முன்திராக ஆகிறோமோ அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு, சரியான செய்தியை சொல்லுவதற்கு, எச்சரிக்கை செய்வதற்கு தயாராக ஆகிறோமோ, முதல்ல வி ஷுட் பி எஜுகேட்டட், அறிவுகள் வேண்டும். நம்ம இதை சாப்பிடாதீங்க அல்லது இதை சாப்பிடாதீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு சில அறிவுகள் வேண்டும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஏ மாத்திரெல்லாம் திங்காதையா, இந்த மாத்திரை தின்ன பூரா செத்து போயிட்டான், என்ன சுகர் பேஷண்டா, மாத்திரெல்லாம் திங்காதீங்க, நீங்க இப்படி இப்படி இருந்தீங்கன்னா நல்லா போயிடும். பல பேர் இன்னைக்கு சொல்றத பாக்க, இது ஒரு விதமான ட்ரெண்ட், மாத்திரையெல்லாம் விட்டுருங்க சாப்பிடாதீங்க, நீங்க அது செய்யுங்க இது செய்யுங்க நல்லா போயிரும்னு சொல்றான். டாக்டர் சொல்றதுக்கும் இவர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் இவன் பேச்ச கேட்டு செத்தவே உண்டு. ஒரு மருத்துவர் நீ இத சாப்பிடாதன்னு சொல்றதுக்கும் ஒருத்தர் சும்மா போறவன் சொல்றான், இன்னைக்கு இந்த இந்த பயல்களை பூரா டாக்டரும் பொய்யுங்க, மருந்தே திங்காதீங்க, பல பேருக்கு நல்லா போயிருங்க, நீங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றான். இயற்கை வாழ்வியல் நேச்சுரோபதிங்கிறான், அவன் மாத்திரை திங்கிறத விட்டுட்டான். ஒருத்தன் ஹார்ட் அட்டாக் காரன் அல்லது ஒரு பிபி காரன் ஒரு சுகர் காரன் மாத்திரையை விட்டான், ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாதிரி என்ன அடுத்த நாள் ஆச்சு, திடீர்னு படுத்தா மௌத்தா போயிட்டான். ஏன்டா மௌத்தா போனான், இல்லையே நம்ம கரெக்டா தானே சொன்னோம், இல்ல. அப்ப எச்சரிப்பதற்கு முன்னால் அறிவு அப்படிங்கறது முதல்ல தேவை இருக்கு. யார் வாயிலிருந்து எந்த செய்தியை கேட்கிறோங்கிறது இருக்கு, போறவன்லாம் சொல்றதுக்கு இல்ல. லி யதஃபக்கஹு ஃபித்தீன், முதல்ல அறிவு வேணும். எதையாவது பேசுவதற்கு முன்னால் நாம் அந்த அறிவு நிறைந்தவர்களாகத்தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டுமே தவிர, நம்ம பாட்டுக்கு நமக்கு தெரியுதுன்னோ அல்லது போறவதையாவது ஒன்ன பேசிட்டு போறது அல்ல. இஸ்லாம் ஒரு காலமும் அதை அங்கீகரிக்காது. எனக்கு எது தெரியுமோ அதை குறித்து நான் அடுத்தவர்களுக்கு சொல்லலாம். இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்னா, தெரியாத குறித்து நிறைய பேசலாம். அவனுக்கு எதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு மார்க்கத்தை குறித்து தெரியுமோ தெரியாதோ, ஒருத்தர் ஒரு ஹதீஸ் சொன்னா அது சஹியான ஹதீஸா லைஃபான ஹதீஸாங்கண்ணா, முதல்ல உனக்கு சஹீனா என்னன்னு தெரியுமா, லைஃப். உனக்கு அது சம்பந்தமான அறிவு உனக்கு எவ்வளவு இருக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கணுங்கிறது ஒரு அழகான ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. இன்னைக்கு சும்மா நாளும் கேட்டு பார்ப்பேன் அது என்ன ஏதுன்னு தெரியாது. ஒரு அறிஞர் கேட்கறதுக்கும் ஒரு சாதாரணம் கேட்கறதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? அப்போ அந்த அறிவை நாம் எடுத்துக்கொண்டு அதற்கு பின்தான் இன்சாருக்கு செல்ல வேண்டும். அப்படி அந்த அறிவை எடுக்காமல், இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், அந்த அறிவை உள்வாங்காமல் ஒருத்தர் எச்சரிக்கை செஞ்ச போனார் அப்படின்னு சொன்னா ஒரு சமூகத்தை சொதப்பிடுவான், நடக்குதா இல்லையா? ஒரு சமுதாயத்தை குலைச்சிருவான், நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? யார் யாருக்கு நம்ம என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறோமோ அந்த வேலையை அழகா செய்யுங்க. அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அந்த ஒரு தஃப்சீல் எழுதும் போது கீழ்காணுங்கிற செய்தி எழுதியிருக்காங்க, யார் வந்து எச்சரிக்கை எடுக்கிறார்களோ அவர்களுக்கு சில விதமான நன்மைகள் கிடைக்கிறது. முதலாவது, ஒருத்தர் குர்ஆனை சொல்லி எச்சரிக்கை பண்ணும் போது ஒருத்தர் செவிமடுக்கிறார். ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தர் எச்சரிக்கிறார், உலக வாழ்க்கையை குறித்து அல்லது தொழிலை குறித்து அல்லது அதுக்காரர்களை குறித்து ஏதாவது ஒன்றை குறித்து ஒரு எச்சரிக்கை, ஒரு இப்படி இருக்கணும் நம்ம. எச்சரிக்கைன்னா ஒண்ணே படவா அடிக்கணும் உரைக்கணும் இல்ல, போர்டு மாதிரி, போர்டுல தகவல்கள் இருக்கும் அவ்வளவுதான். அந்த முன்னெச்சரிக்கை அப்படிங்கறத எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா போய் ஒன்னும் அவர் அதுல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளுவார். எச்சரிக்கை அப்படிங்கறதே போட்டு குத்தி உதச்சு அடிச்சு இல்ல இல்ல அல்லாஹ் உன்னை நரகத்துல போட்டுட்டான் அப்படிங்கறதல்ல, நல்ல வார்த்தைகளை கொண்டு நீங்கள் தெளிவாகி கொள்ளுங்கள்னு சொன்னா ஒரு மனம் அதை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் முதலாவது செய்தி சொல்லுகிறார்கள், அந்த இதயத்தில் அல்லாஹுவினுடைய அச்சம் இருக்கிறதுன்னு அர்த்தம். முதலாவது செய்தி செல்ஃப் இவாலுவேஷன். ஒரு இடத்துல போய் உட்காரோம், அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறாங்க, அதை நம்ம கேட்ட உடனே மனம் லேசா அப்படி ஆடுது, நம்ம எப்படி இருக்கோம், இப்படி எல்லாம் நாமளும் இருக்கணுமே, என்னன்னா மாத்திக்கணுமே, இந்த சிந்தனை வந்த உடனே முதலாவது செய்தி அல்லாஹுவினுடைய அச்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. முதல்ல அந்த தகவலை, அந்த எச்சரிக்கை நமக்கு தருகிறது. ரெண்டாவது சொன்னாங்க, அந்த எச்சரிக்கை எடுத்துக்கொண்டவர் கண்டிப்பாக ஒரு காலமும் நரகம் புக மாட்டார், அவர் சொர்க்கத்துக்கு தான் போவார். அந்த எச்சரிக்கை யார் எடுத்துக்கிறாரோ உள்வாங்கிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் தான் இடமாக இருக்கும். மூணாவது சொன்னாங்க, எச்சரிக்கை எடுத்த உடனே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. முக்கியமான செய்தி, ஒருத்தர் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கார், அவர் செய்கிற ஏதோ ஒரு செயலை குறித்து எச்சரிக்கப்படுகிறது, அல்லாஹ் இப்படி செய்யக்கூடாதுன்றிருக்கான், உடனே மனதில் வலிக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னமேட்டு இப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த தௌபாவை அங்கீகரிச்சிருக்கான். தௌபாங்கிறது பாய விரிச்சு போட்டு இதை போட்டு அப்படி அழுதுகை, அதுவும் ஒரு வகையில தௌபா. அல்லாஹிட்ட நினைச்சது தௌபா, அன்னதுமு தௌபா. ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும், குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லி எச்சரிக்கப்படுகிறது, அடடா நான் இப்படி ஒருத்தனா இருக்கனே, அல்லாஹ் இதுக்கு நேர் மாற்றமா சொல்றானேன்னு மனசுல வந்துருச்சுன்னா மஃபிரா, அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும், அல்லாஹ் மன்னிச்சிடறான். அந்த மனமாற்றத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறான். முக்கியமா அல்லாஹ் எதிர்பார்க்கறது மனமாற்றம். நான்காவதாக, ஐந்தாவதாக சொன்னார்கள், இப்திதா உம்மில் ரசூல், இது ஒரு நபியினுடைய சுன்னத். எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கைகளை கேட்டு நம்மிடத்திலே மனமாற்றம் வருவதும் நபி செஞ்ச வேலை, ஒரு நபியினுடைய பணி. முபஷ்ஷிரன் வ நதீரா, உங்களை எச்சரிக்கிறதுக்குன்னு நம்ம அனுப்பியிருக்கோங்க அல்லாஹ். அப்ப நபி செய்த பணியை உள்ளெடுத்தவர்களாக ஆகுவோம். அடுத்து ஷஃபகா, ஷஃபகத் வ ரஹ்மத், எந்த நேரம் அந்த எச்சரிக்கை உள்ளே போகிறதோ அல்லாஹுவினுடைய ரஹ்மத்து இறங்க ஆரம்பிச்சது. பெருமானார் சொன்னது, நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களிடத்திலே பல ஸ்டெப்புகளை எடுத்து வைக்கிறார். முதல்ல அவனுக்கு மன ரீதியாக இந்த எச்சரிக்கைகள் நான் மாறணுங்கிற எண்ணம் வரணும், அவ்வளவுதான். அல்லாஹ் உங்களை அவனுடைய அருளால் அணைத்துக் கொள்ளுகிறார். கடைசியாக சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கும் சமூகத்திற்கும் முக்கியமான செய்தி என்ன என்னன்னு கேட்டா நதி, இன்சார், பஷாரத், ரெண்டுமே சம அளவுல இருக்கணும். அந்த லைஃப் எப்படி இருக்கணும், பேலன்ஸ்டு லைஃப், எச்சரிக்கையாம இருக்கணும், அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய பஷாரத்தை அவனுடைய சுப செய்திகளை ஏற்றுக்கொண்டிருக்கோம், ஏற்றுக்கிறேன் அப்படிங்கறதுக்கு நான் காஷனா இருக்க மாட்டேன் அப்படிங்கறதாக இருக்கக்கூடாது. ரெண்டும் பேலன்ஸ்டா, இதுவும் மேல போயிடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் லெத்தாஜிக் லைஃப், அதெல்லாம் எல்லாம் மன்னிச்சுக்குவாயா அப்படின்னு இல்ல, எப்ப பார்த்தாலும் எதை தொட்டாலும் பயப்படுறாரு, எல்லாம் புடிச்சுருவான், நடந்தா உட்கார்ந்தா அப்படி இவனாலையும் வாழ முடியாது. அப்ப எல்லாம் சொன்னா ஏ பேலன்ஸ்டு லைஃப், பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே உலகத்துல உண்டு, பேலன்ஸ்டு அதை கொண்டு போகிற அந்த வாழ்க்கையை எப்படி பிளே பண்றது அப்படிங்கிறது ஒரு மூமினுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு செய்தியை அதை அதுவாக விளங்கி கொள்ளுகிற அந்த அறிவு. ஹக்க ஹக்காக விளங்குகிற அந்த அறிவு, பாத்திலை பாத்திலாக விளங்குகிற அந்த அறிவு, அதான் இந்த பஷாரத்தின் மூலமாக கிடைக்கப்படுகிற செய்தி. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம முடிச்சுக்குவோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது ஒரு ஆயத்துல சொல்லுவான், கதாலிக்க ஔஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா. பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுகிறான், கதாலிக்க ஔஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா. எப்படி உடம்புக்கு அவனுடைய ரூஹ், அவனுடைய சோல் முக்கியமோ, அது மாதிரி அவனுடைய இதயத்துக்கு குர்ஆன் முக்கியம். எப்படி உடம்புக்கு அவனுடைய உடம்பை உறுதிப்படுத்துகிற, அவனுக்கு உயிர்ப்பை தருகிற ரூஹ் வேலையை செய்கிறதோ, அவனுடைய உள்ளத்தை உயிர்ப்படுத்துகிற வேலையை குர்ஆன் செய்கிறது. கதாலிக்க ஔஹைனா இலைக்க, நபியே உம்மின் பக்கம் நாம் வஹியாக அறிவித்தோம், ரூஹம் மின் அம்ரினா, இந்த குர்ஆனை நம்மிடத்தில் இருந்து ரூஹாக அறிவித்தோம். அப்ப ரூஹ் என்பது உள்ளத்தை சார்ந்தது. குர்ஆன் ஓதுறதோடு மட்டுமல்ல, அது என் உள்ளத்தில் இறங்க வேண்டும். அது உள்ள போனோம் போச்சுன்னா, என் உடல் உயிர்ப்பாக இருப்பதை போன்று என் உள்ளம் உயிர்ப்பாக இருக்கும், அதுவும் உயிரோடு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கல் மையத், அதுதான் சொன்னாங்க, அ டெட் பாடி. உள்ள டெட் ஆயிடுச்சுனாலும் வெளியே டெட் ஆயிடுச்சுனாலும் ரெண்டுக்கும் கனெக்ஷன் உண்டு அப்படிங்கறத அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நமக்கு சொல்லி தருகிறான். அதை விளங்குகிற, அதை புரிந்து கொள்ளுகிற நல்ல சிந்தனை அறிவை அல்லாஹு தஆலா இந்த நல்ல நேரத்திலே நமக்கு தந்தருள் புரிவானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்கிற நேரத்தில் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த மழையினுடைய பொருட்டால் நாம் இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் செய்திருக்கிற பாவங்களை யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, பகல் காலங்களிலோ ரா காலத்திலோ எங்களுடைய வாழ்க்கையில் செய்த சிறிய பெரிய பாவங்களை யா அல்லாஹ் இந்த பறக்கத்தான நேரத்தில் நீ மன்னித்தருள்வாயாக. உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுடைய பாவங்களை முழுமையாக யா அல்லாஹ் இந்த ரஹமத்தான உன்னுடைய மழை இறங்குகிற நேரத்தில் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நேரத்தில் தமிழகம் முழுக்க பரவி இருக்கிற டெங்கு அது போன்ற மிக மோசமான வியாதிகளை விட்டு யா அல்லாஹ் தமிழகத்திலே வாழுகிற முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், எல்லா ஆண் பெண்களுடைய நோய்களையும் யா அல்லாஹ் நீயே பரிபூரணமான சுகத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அந்த நோயிலிருந்து சுகத்தை தருவதோடு எங்களோடு வாழுகிற மாட்டு மத சகோதரர்களுக்கு நீ அருளிய இந்த ஷிஃபாவை, இதயத்தினுடைய ஷிஃபாவையும் அவர்களுக்கு தந்து உன்னை பற்றி உண்டான சிந்தனையும் அவர்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்லவர்களில் எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் மோசமான நோய்கள் என்று பெருமானார் சொன்ன மன மாறுதல்கள், பிறருதல்களை விட்டும், குஷ்ட நோய்களை விட்டும், இன்னும் பெயரறியாத நோய்களை விட்டும் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் உலகத்திலே வாழுகிற அத்துணை முஸ்லிமான ஆண் பெண்களையும் யா அல்லாஹ் நீயே காத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக எத்தனை எச்சரிக்கைகளை, எத்தனை சுப செய்திகளை நீ பெருமானாருக்கு வழங்கினாயோ, பெருமானார் சஹாபாக்களுக்கு சொல்லி தந்தார்களோ, அத்துணை எச்சரிக்கைகளையும் அத்துணை சுப செய்திகளையும் தனதாக்கிக் கொள்ளக்கூடிய சமூகமாக இந்த சமூகத்தை யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இது போன்ற மஜ்லிஸுகள் எங்கெல்லாம் நடக்கிறதோ உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ அந்த மஜ்லிஸுகளை யா அல்லாஹ் பொருந்திக் கொள்வாயாக. இதுல எத்தனை உலமாக்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டதோ அத்தனை உலமாக்களையும் அவர்களுடைய எந்த உலமாவினுடைய கருத்துக்கள் எடுத்தாளப்பட்டிருக்கிறதோ அவருடைய பாவங்களை முழுதாக மன்னித்து அவருடைய கபறுகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த குர்ஆனுக்காக வேண்டி மறைந்த அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை நல்லடியார்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதை பரப்புகிறார்களோ, அதை படிக்கிறார்களோ, அதை வாழ்வியலில் முன்னோக்க முயற்சி செய்கிறார்களோ அத்துணை பேருக்கும் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் அவருடைய வாழ்க்கையினுடைய புத்தகங்களை குர்ஆனினுடைய பக்கங்களால் யா அல்லாஹ் நீ நிரப்புவாயாக. யா அல்லாஹ் எந்த அளவுக்கு நாங்கள் அதை பிரியம் வைத்திருக்கிறோமோ அதை போன்று எங்களுடைய வாழ்க்கையிலும், எங்களுடைய கபரிலும், நாளை கியாமத்திலும் இந்த குர்ஆனோடே எங்களுடைய வாழ்க்கை தொடர்கிற நல்லடியார்களில் யா அல்லாஹ் எங்களையும் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே உள்ள மக்களுக்கு இதன் பால் உள்ள அந்த பிரியத்தை யா அல்லாஹ் நீயே அதிகப்படுத்தி தருவாயாக. உலகத்தின் எந்த மூலைகளில் எல்லாம் இந்த செய்திகள் கேட்கப்படுகிறதோ அவருடைய மனதில் நீயே மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை சாலிகங்களாகவும் நல்லவர்களாகவும், எங்களுடைய பிச்சலங்களை எங்களுடைய பின்னால் வருகிற சந்ததிகளை ஈமானின் மீதே நிலைத்திருக்கக்கூடிய, சரியத்தின் மீது செயல்படக்கூடிய அந்த நல்ல கூட்டத்தில் முழுக்க முழுக்க கியாமத்து நாள் வரை நீயே ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாடில் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகளை விட்டு யா அல்லாஹ் முழு இஸ்லாமிய சமூகத்தையும் நீ பாதுகாப்பாயாக. சோதனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களை அவர்கள் பக்கமே நீ திருப்பி விடுவாயாக. அல்லாஹும் மதுரிபுல் தாலிமீன் அபுல் தாலிமீன் வன்சுர்னா பைனஹும் சாலிமீன். யா அல்லாஹ், லாலிமீன்களை தாலிமீன் பக்கமே திருப்புவாயாக. அதற்கு மத்தியில் எங்களை சாலிமீன்களாக, நிம்மதி பெற்றவர்களாக ஆக்கி விடுவாயாக. அவருடைய பார்வைகளை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை திருப்பி விடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களை காபிர்களின் சோதனை பொருளாக ஒரு காலம் ஆக்கிவிடாதே ரப்பே. அருகமுர் ராஹிமீனே, உன்னுடைய பெரும் கிருபையினால் நீயே எங்களை பாதுகாத்தருள் புரிவாயாக. எல்லா அவர்களுக்கு முன்மாதிரிகளாக இருந்து அவர்களும் உன்னை விளங்குவதற்கு எங்களை காரணகர்த்தாக்களாக ஆக்கி தருவாயாக. யல்லா, இந்த கேட்டிருந்த சிறிய துவாவை இந்த மலையினுடைய காலத்தில் உன்னுடைய ரஹ்மத் இறங்குகிற போது உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினாலும் பெருமானார் அவர்களுடைய அந்த முகத்தின் பொருட்டாலும் யல்லா நீ இந்த துவாவை அங்கீகரித்துக் கொள்வாயாக. ஆகிரு தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.